Thank you, Father, for your goodness to us. We believe that you want to prepare every one of us to serve you more effectively in the days to come in this land, to be totally committed to your work. That is going to be number one priority in our life from this time. Number one priority. Everything else will be secondary. And we want to prove to this unbelieving generation that those who seek the kingdom of God first will find all the other things added to them in every area. Help us to live by faith and trust you. Thank you, Father. Thank you. Give us wisdom as we come together. Help us, we pray. In Jesus' name. Amen. I want to read a verse which is also close to what we read in 2 Corinthians 3 and 2 Corinthians 2.
ரெண்டு குறிஞ்சியை மூன்றிலே வாசித்தது போலவே அதுக்கொத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரெண்டு குறிஞ்சியை இரண்டாம் அதிகாரம்.
Here it says here in verse 11 that no advantage should be taken of us by Satan because we are not ignorant of his schemes.
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
And then it speaks about this victorious life in verse 14.
14th வசனத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
It's one of the most amazing statements of testimony of a victorious life in the whole Bible.
இந்த முழு வேதாகமத்திலுமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையின் சாட்சியாக சொல்லப்பட்ட வியக்கத்தக்க வசனம் இந்த 14th வசனம்.
Sin shall not have dominion over you is a promise.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்பது ஒரு வாக்குத்தத்தம்.
But here is a testimony, not a promise.
இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, இது ஒரு சாட்சி.
A testimony is sometimes more powerful because we see that the promise is working.
ஒரு வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறபடினாலே அந்த சாட்சி என்பது வல்லமுள்ளதா இருக்கிறது.
The promises of God must be backed up by the testimony of our life.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய சாட்சியினாலே உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும்.
To say sin shall not have dominion over you from Romans 6:14 must be backed up by sin shall not have dominion over you in your life.
ரோமர் 6:14 சொல்லப்பட்டது போல பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும்.
Paul not only wrote Romans 6:14, he also wrote 2 Corinthians 2:14.
அவர் பவுல் ரோமர் 6:14 எழுதுவது மட்டுமல்ல 2 Corinthians 2:14 எழுதியிருக்கிறார்.
He said, thanks be to God who always leads us in triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்.
I don't know whether you can find a more powerful testimony to a constant victorious life anywhere in the Bible compared to that.
இந்த வசனத்தை போல வேறு எந்த ஒரு வசனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று நான் நம்புகிறேன். அதாவது தொடர்ந்து எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை.
Whatever the experience of other Christians may be, there was one man other than Jesus Christ who was always led in triumph.
மற்ற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அனுபவம் எப்படியோ தெரியவில்லை, ஆனால் கிறிஸ்துவோடு கூட இங்கே ஒரு மனிதன் முற்றிலுமாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
God has given us not only Jesus as an example but also Paul, because some people, as soon as they hear about Jesus, they say, well, it was different for him.
Yesu mattum devan namakku maadhiriyai kodukkavillai ena Paulum kuda maadhiriyai koduthirukkar ena Yesu mattum maadhiriyathal avar namai kaatta vidhyasamana avaral vaala mudiy endru janam nenikkar.
That's why Paul also said, follow me, not only Jesus.
Adhu Yesu mattum illa Paulum enne pinpatrungal endru.
He said, follow me as I follow Christ.
Naan Kristu pinpatrungal pola neengal enne pinpatrungal.
Jesus said, just follow me.
Yesu enne pinpatrungal endru mattum sonnar.
Paul said, follow me as I follow Christ.
பவுலோ நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்கள்.
That is what you and I should be able to say.
நீங்களும் நானும் இதைத்தான் சொல்ல வேண்டும்.
That's one mark of New Testament, New Covenant ministry.
புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தினுடைய இன்னொரு அடையாளம் இதுதான்.
In Old Covenant ministry it was only listen to what I have to say.
பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தின் அடையாளம் நான் சொல்லுவதை கேளுங்கள்.
All correct, it may be anointed, it may be from God.
தேவனிடமிருந்து வந்த செய்தியா இருக்கலாம், முற்றிலும் சரியானதா இருக்கலாம்.
Moses, Elijah and all were really anointed people.
Moses, Elijah, இவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள்.
And every word they spoke was anointed.
அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருந்தது.
But none of them could say, follow me as I follow Christ.
யாருமே நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியவில்லை.
None of them could say, thanks be to God who always leads us in his triumph.
கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்க்க போனார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று யாரும் சொல்ல முடியவில்லை.
Do you believe that Paul is speaking the truth here?
இங்கே பவுல் உண்மையிலேயே உண்மைதான் பேசுகிறாரா?
That always he was actually being led in triumph.
எப்பொழுதே அவர் வெற்றிக்குள்ளாக நடத்தப்பட்டார்.
And always means always.
எப்பொழுதே என்றால் எல்லா நேரத்திலும் தான்.
It's not that he never slipped.
தன் வாழ்க்கையில அவர் தவறவே இல்லை என்று பொருள் அல்ல.
See, we need to understand this victorious life.
இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
We need to distinguish between, first of all, between temptation and sin.
சோதனைக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது நாம்
அறிவோம். It's very important for us to understand that because a lot of people have got wrong ideas on that.
அநேகருக்கு இதை குறித்து தவறான அபிப்பிராயம் இருக்கிறபடினாலே நாம் இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Some people, they are actually looking for a life where they'll never be tempted.
சிலர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவர்கள் தெரியுமா? சோதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
They think the life of victory is a life where you'll never be tempted.
வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் சோதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை என்று எண்ணுகிறார்.
What does it mean to be always led in triumph in Christ?
எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கப்பட என்றால் அதனுடைய பொருள் என்ன?
And thus that is how he manifests through us the sweet aroma of the knowledge of him in every place.
இப்படித்தான் எல்லா இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிறார்.
So we are a fragrance of Christ.
நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம்.
Notice this.
இதை பாருங்க.
First of all to God.
முதலாவதாக தேவனுக்கும்.
We very often think of being a fragrance of Christ to other people.
அநேக சமயத்திலே நாம் தான் மற்ற ஜனங்களுக்கு நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்.
People must get the aroma of Christ from me.
கிறிஸ்துவின் நற்கந்தத்தை ஜனங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
And that's how we become hypocrites.
இப்படித்தான் நாம் மாயமானவர்கள்.
Because we are always trying to produce the aroma of Christ towards other people.
எல்லாரும் எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை மற்றவர்களுக்கு வீச முயற்சி செய்கிறோம்.
Now if you stop that.
அதை நிறுத்திவிட்டால்.
And decide to be the fragrance of Christ to God.
கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நீங்கள் தேவனுக்கு இருந்தீர்களானால்.
Then we will automatically be a fragrance to other people.
அப்பொழுது தானாகவே நாம் மற்றவர்களுக்கு நற்கந்தமாய் மாறிவிட முடியும்.
And then we won't be hypocrites.
அப்பொழுது நாம் மாயமானவர்களாக இருக்க மாட்டோம்.
Otherwise we will only watch those areas of our life which other people can see.
ஏனென்றால் நாம் மனுஷர்களுக்கு நற்கந்தமாய் சுகந்த வாசனை இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் மக்கள் இதை நம்மை பார்த்தாலும் அந்த பகுதியை மட்டும் வாசனை.
We can fool people and try to be a fragrance of Christ to people.
கிறிஸ்துவுக்கு நான் சுகந்த வாசனையா நற்கந்தமாய் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம்.
Because I want to be a blessing to people.
ஜனங்களுக்கு சொல்லுவதால் நான் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
I say don't try to be a blessing to people.
ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டாம்.
I say live before God's face.
தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்து.
And then he will put a spring of water in you that flows out into rivers of living water to others.
அவர் மற்றவர்களுக்கு போய் சென்று அடையத்தக்கான ஜீவதாரண நதிகளை உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட செய்வார்.
You try to be a blessing to other people, you live according to the letter and bring death.
மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்து நீங்கள் எழுத்துப்படி வாழ ஆரம்பித்தால் நீங்கள் மரித்து விடுவீர்கள்.
If you try to be a fragrance of Christ to other people, you will bring death finally.
மற்றவர்களுக்கு நான் நற்கந்தம் கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவின் நற்கந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று
நினைத்தால் நீங்கள் மரிப்பீர்கள். Because you'll be a hypocrite.
ஏனென்றால் நீங்கள் ஒரு மாயமானக்காரனாக இருப்பீர்கள்.
So we must be a fragrance of Christ to God.
அவே நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் தேவனுக்கு இருக்க வேண்டும்.
Song of Solomon I think is the last verse of chapter 4 where the bride says let my beloved come into the garden for the fruits are for you.
உன்னத பாட்டு 4 அதிகாரம் கடைசியில் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். என்னுடைய நேசர் இந்த தோட்டத்தினுடைய கனிகளை அவர் புசிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது.
I am producing fruits in my garden not for the others are welcome to come but first of all for my beloved.
ஆகவே என்னுடைய தோட்டத்திலே நான் உண்டாக்குகிற உற்பத்தி செய்கிற கனிகள் எல்லாம் மற்ற நண்பர்களும் வந்து கொள்ளட்டும், ஆனால் அது முதலாவது தேவனுக்கு தான்.
Once I give it to God, it will be a really good fruit.
நான் முதலாவது தேவனுக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தால் அது உண்மையிலே நல்ல கனியாயிருக்கும்.
If you're not familiar with that verse, let me just show it to you.
நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Song of Solomon,
உன்னத பாட்டு,
and chapter 4,
நான்காம் அதிகாரம்.
Let the north wind and the south, verse 16, and the south wind come and let my garden breathe out fragrance and let its spices be wafted abroad. May my beloved come into his garden and eat his choice fruits.
வாடியே எழும்பு தென்றலே வா, தந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்தில் வீசும். என்னேற்ற தம்முடைய தோட்டத்தில் வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக.
And in the Living Bible it says, let the winds north and south come and blow this perfume to my beloved.
Living Bible ile inda vaadayum thendralum vandu veethi inda vaasanaiye enoda nesarukku.
And when he gets that fragrance, let him come into the garden and let him eat.
Anda pala vaasanigal ellam avarku sendru adaiyum bodhu adai palangalai saapidumbodhu avar thodathukku varan.
And the next verse the beloved says, yes, I've come to my garden.
En thodathukku ippozhudhu vandhe endra adutha vasanathile solugira.
And this north wind is the cold wind of adversity and trial.
The vaadai kaatru endru sollumbodhu adu sodhanai kattangal endru pole migum bayangara kulirana kaatru.
And we can say the south wind is the wind of prosperity and blessing, etc.
Thendral endru sollumbodhu adu selippu raathraathu nadaiyadhu.
So it says whether the north wind comes or the south wind comes, is going to be a fragrance to my beloved.
Agave inge vaadai kaatru visnalum seri central visnalum seri enudaiya nesarukku oru
sugandham pogirudhu. I mean, you understand, a garden, it doesn't send a different fragrance when the north wind blows and a different fragrance when the south wind blows.
Inge oru thottam irukkiradhu veithukollum vaadai kaatru visnal oru vaasanaiyum central kaatru visnal vera oru vaasanaiyum adhil endu varuma.
That's a funny garden.
Appadi endral adhu vedikiyana thottam.
No. Well, there's a north wind and a south wind, it's the same fragrance.
Vaadai kaatra irundhalum thendrala irundhalum adhe vaasanai dhaan purappadum.
Whether it's adversity or prosperity.
Or nirukkamaanalum alladhu selippaanalum.
Paul said in Philippians 4, I've learned to be content whether it's little or much.
Konjathile aanalum seri thirachi aanalum seri naan vaazhndhukka kattukondren endru solugira.
Some people get corrupted through adversity.
Silar nirukkangal sodhanaigal varum bolude அவர்கள் கெட்டு போகிறார்கள்.
But I've seen more believers get corrupt through prosperity.
அநேக விசுவாசிகள் செழிப்பு வரும்பொழுது ஆசீர்வாதம் வரும்பொழுது கெட்டு போகிறார்கள்.
Some people with the north wind there's a beautiful perfume, but the south wind it's bad.
சிலருக்கு வாடை காற்று வீசும்பொழுது அருமையான நற்சந்தம் எழுவும், ஆனால் தென்றல் வீசும்பொழுது மோசமான துர்நாற்றம் வீசும்.
Prosperity makes them backsliders.
செழிப்பு என்பது அவர்களை பின்வாங்கி செய்கிறது.
But some people it's the other way around.
ஆனால் சில பேருக்கு வேறு விதமா இருக்கிறது.
It's the adversity and trial that makes the stink to
come. உபத்திரவங்களும் சோதனைகளும் அது அவர்கள் வாழ்க்கையில துர்நாற்றத்தை கீழ்கிறது.
But our calling is to be a fragrance of Christ to God no matter which wind blows.
நம்முடைய அழைப்பு என்னவென்றால் எந்த திசையிலிருந்து காற்று அடித்தாலும் நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்சந்தமாக இருக்க வேண்டும்.
North, south, east, west, it doesn't make a difference.
கீழ் காற்றா இருந்தாலும் மேல் காற்றா இருந்தாலும் வாடை காற்றா இருந்தாலும் தென்றலா இருந்தாலும்
in all circumstances,
எல்லா சூழ்நிலைகளிலும்,
always,
எல்லா நேரங்களிலும்,
always in victory,
எப்பொழுதுமே ஜெயத்திலே,
always a fragrance to God,
எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு தேவனுடைய தேவனுக்கு
நன்றி. And that is possible only if God is the only thing I'm interested, only person I'm interested in.
எனக்கு விருப்பமெல்லாம் தேவனாய் இருந்தால் மட்டுமே இவ்விதமான வாழ்க்கை முடியும்.
There's a verse in one of the Psalms which says, to God who is my exceeding joy.
என்னுடைய அருமையான மேன்மையான ஒரு சந்தோஷத்தின் தேவன் என்று சங்கீதத்தில் பார்த்தோம்.
When that is true in our life, then it doesn't matter which way the wind blows.
அது நம்முடைய வாழ்க்கையில் மெய்யா இருக்குமானால் எந்த காற்று அடித்தாலும் அது எந்த வித்தியாசமும் இல்லை.
Then like Habakkuk said in the last verses of his book,
ஆபகம் கடைசியிலே சொல்கிறார்,
whether there's no fruit in the trees and no crops in the fields,
மரங்களிலே கனிகள் இல்லாமல் போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும்,
நோ கேட்டல் நோ ஷீப் எவ்ரிதிங் இஸ் ஆல் டெட்,
துழுவத்திலே ஆடு இல்லாமல் போனாலும் மாடு இல்லாமல் போனாலும் எல்லாம் மறித்து விட்டாலும்,
I will rejoice in the Lord.
நான் கர்த்தருக்குள் பலி கூறுவேன்.
I will joy in the God of my salvation.
என் இரட்சிப்பின் தேவனிலே பலி கூறுவேன்.
It says in, let me read that, Habakkuk 3.
Habakkuk
and verse 17 to 19.
19
fig tree doesn't blossom, no fruit in the vines,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும்,
no fruit in the olives,
ஒளி மரத்திலே பதனற்று போனாலும்,
fields no crops,
வயல்களிலே தானியம் இல்லை,
flock is dead,
ஆட்டு மந்தை முதலற்று போய்விட்டது,
cattle is all dead,
தொழுவத்திலே மாடு செத்து போய்விட்டது,
yet
ஆனாலும்,
I will exult in the Lord,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
Which is more than rejoice, it's a tremendous, exult is a full of wholehearted thing. I will rejoice in the God of my salvation. Because the Lord is my strength.
ஆண்டவராய் கர்த்தர் என் பலம்.
My strength does not come from these earthly circumstances.
இந்த பூமிக்குரிய சூழ்நிலைகளினாலே என்னுடைய பலம் அமைவதில்லை.
A lot of believers, their strength for their joy comes from earthly circumstances.
அநேக விசுவாசிகளுக்கு பூமிக்குரிய சூழ்நிலையினால தான் அவருடைய பலம் வருகிறது.
Their strength for service comes from everything must be going smoothly around me.
என்னைச் சுற்றி எல்லா காரியமும் சுமூகமாய் நடந்தால் நான் ஊழியம் செய்கிறேன்.
Yeah, then they are in good mood one day and bad mood another day.
ஒரு நாள் நல்ல மூட் அடுத்த நாள் வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு.
It doesn't make a difference.
Because
the strength from my God remains steadfast no matter what happens around me.
என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி தேவனுடைய பலம் என்னிலே உறுதியாக இருக்கிறது.
See, when something unexpected happens which you have never experienced before.
இதுவரைக்கும் அனுபவித்திராத எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது
in the beginning naturally we it's a new experience and we are a bit shaken for a while.
ஆரம்பத்திலே நாம் ஆடி போய் விடுறோம் புதிய அனுபவம் என்பதனால்.
For example, if it's, you know, you've just got married and you've got a child.
உங்களுக்கு திருமணம் ஆகி பிறகு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது.
And you have the idea that children never get sick. Children are always healthy.
பிள்ளைகளுக்கு வியாதியே வராது, பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதால ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்படும்.
And then suddenly your child gets sick.
திடீர்னு உங்க பிள்ளைக்கு வியாதி வந்தது.
And you begin to think, oh, is it going to die now?
ஐயோ நம்ம பிள்ளை செத்து போயிருமோ அப்படின்னு.
After you have 3 or 4 children, you don't worry too much about it.
மூணு நாலு பிள்ளைங்க பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கவலையே இல்லை.
Because you got used to it. You said children get sick. They'll get over it.
ஏன்னா பழக்கப்பட்டு விட்டீர்கள். பிள்ளை என்ன வந்தா வியாதி தான் பட செய்யும்.
So when something new happens for the first time, it's like that.
முதல் முறை ஏதாவது புது காரியம் நடந்தா நாம் உடனே ஆடி போய்விடுவோம்.
It's like a newly married couple. They say, we're going to have a perfect marriage.
புதிதாக திருமணமான அந்த தம்பதிகள் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்க போகுது என்று நினைக்கிறார்.
And then they have their first argument.
முதல்ல வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது.
Everything has collapsed because they thought we'll never in our life have an argument.
ஐயோ வாக்குவாதமே வராது நினைச்சுமே என்ன கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார்.
And then they discover after some time that yeah, we're different people but we can still love one another and have fellowship even though we disagree.
நாம் வித்தியாசமானவர்களா இருக்கிறோம், நாம் ஒரு சில காரியங்களில் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நாம் ஐக்கியப்பட முடியும்.
Something new happens suddenly, it's like being thrown into the river and you don't know how to swim.
புதிதாக நடக்கிற காரியம், புதுசாக நடக்கிற சம்பவம், எதிர்பாராத சம்பவம், ஆத்துல நம்ம தூக்கி போட்டு நீந்த தெரியாது எப்படி அது போல இருக்கும்.
Like you know when the first time we were taken to court.
முதல் முறை எங்களை வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனப்ப அப்படிதான்.
I had never met a lawyer for 59 years of my life. I didn't know what it was.
என்னுடைய வாழ்க்கையில 59 வருஷம் நான் வந்து லாயரை பார்த்ததே கிடையாது.
No, I didn't know what a court was. I never went inside one.
கோர்ட்னு எப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு முறை கூட நான் கோர்ட்டுக்கு போனதே கிடையாது.
It was like being thrown into a river and I didn't know how to swim.
இது எப்படி இருந்தாலும் ஆத்துல தூக்கி போட்டு நீந்து தெரியாது போல.
And you splash around a bit in the beginning and you're wondering whether you're going to drown.
அப்படி இப்படி கையங்காலே ஆட்டறோம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் பறக்குது, ஆனா முழுகி போயிருமோ பயம்.
Now we enjoy it.
இப்போ எங்க அந்த போனாலே ஒரு சந்தோஷம்.
We have a lot of fellowship there with other brothers.
அங்க வரக்கூடிய சகோதரரோட நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்குது.
In fact, we missed it for a number of days now. We used to have such wonderful fellowship out there.
அந்த ஐக்கியம் தான் ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்.
No, swimming becomes enjoyable after some time.
Because நீந்த சந்தோஷமான அனுபவம்.
Now something new comes in the beginning, you'll be a bit shaken, but don't get disturbed by that. God is making you an all-round Christian. He says your left hand is developed, now we got to develop your right hand. Now your right leg, God's going to make us muscular all over. That we can handle anything. The Lord God is our strength. And verse 19, He makes my feet like hinds' feet, makes me walk on my high places. Or as the Bible, as the Living Bible says, with the speed of a deer, He'll bring me over the highest mountains. Now, you know, no man can climb a mountain the way deer is. Climb mountains.
ஒரு மான் மலையில ஏறுவது கூட எந்த மனுஷனும் மலையில ஏற முடியாது.
Man takes such a long time to go from one level to another.
மனுஷனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏறி போறதுனா ரொம்ப நேரம்.
But here it says the Lord will make my feet like the feet of a deer and I go up these mountains of difficulty and trial.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய காலம் மான் காலைகளை கூட மாற்றி விடுவார், நான் இந்த சோதனை எல்லாம் கடந்து சீக்கிரமா மேல போயிடுவேன்.
And at the top of the mountains is the Lord.
அந்த மலை உச்சில ஏறத்தான் ஆண்டவரே.
I want to get there.
நான் அங்க போக வேண்டும்.
So it doesn't make a difference whether it's riches or poverty.
அதுவே ஐஸ்வர்யமானாலும் தரித்திரமானாலும்
சஃபரிங் ஆர் பிளெஸிங்
ஆசீர்வாதமானாலும் பாடுகள் ஆனாலும்
த லார்ட் மேக்ஸ் மை ஃபீட் லைக் ஃபீட் ஆஃப் எ டியர்
தேவனுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்குகிறார்
ஆல்வேஸ் இன் ட்ரையம்ப்
இப்பொழுதே வெற்றி சிறக்க பண்ணுகிறார்
தி டியர் ஆல்சோ மே சம்டைம்ஸ் ஸ்லிப்
மானுக்கு சில சமயத்திலே தறிக்கி விழுந்து
விடும் வி மே ஸ்லிப்
நாமும்
தேர்ஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங்
விழுவதற்கும் தடுக்கி விழுவதற்கும் வித்தியாசம் இருக்கு
லைக் we can say a 1-year-old child is always falling frequently falling and trying to walk
ஒரு வயது குழந்தை நடக்கும்போது அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்குது
என்று சொல்லலாம் can't even go down the steps without falling
அந்த படிக்கட்டில் விழாம இறங்க முடியாது குழந்தை
but we don't fall when we go down the steps
நாம் படிக்கல இறங்கும்போது நாம் விழுவதில்லை
but still even today any of us may slip
ஆனால் இன்றைக்கும் கூட யார் வந்தாலும் தடுக்கலாம்
you can't say I will never slip it may happen today to you But we have come to victory because we have learned how to walk. So the Christian life is like that. We have learned how to walk, but nobody can say, I'll never slip. So that's the meaning of leads us in
triumph.
He leads us in triumph in Christ always.
எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுங்கள்.
And then it says in verse 11, we are not ignorant of Satan's schemes.
சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே.
So as I said, some people don't understand the difference between being tempted and sinning.
நான் ஏற்கனவே சொன்னது போல பாவம் செய்வதற்கும் சோதிக்கப்படுவதற்கும் சிலருக்கு வித்தியாசமே தெரிவதில்லை
and I don't know if all of us understand it clearly enough for ourselves and to be able to explain it to other people
நாம் எல்லாருமே இதை நாம் போதுமான அளவு அறிந்து கொண்டோமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நான்
because there are two extremes in this teaching on victory over sin in Christendom
கிறிஸ்தவத்திலே பாவத்தின் மேல் வெற்றி என்பதை போதிக்கும் பொழுது அதிலே இரண்டு முனைகள் இருக்கிறது
one people say victory over sin is to be like Jesus Christ nobody is like Jesus Christ so nobody has got victory over sin
ஒரு சாரா சொல்லுகிறார்கள் பாவத்தின் மேல் வெற்றி என்பது இயேசுவை போல வாழ்வதாகவும் யாரும் இயேசுவை போல இல்லை ஆகவே முடியாது என்று சொல்லுகிறார்கள்
we will be like Christ 1 John 3 says only when we see him But 1 John 2, 6 says, we must walk as Christ walked even now. So we'll be like Christ only when he comes, 1 John 3, 2. But we have to walk like him even now, 1 John 2, 6. So there's a difference between walking as he walked and being like him.
ஆகவே அவர் நடந்தது போல நடப்பதற்கும் அவர் இருக்கிற வண்ணமாக இருப்பதற்கும் வித்தியாசம்
Being like him refers to our total personality.
அவரை போலவே அவர் இருக்கிற வண்ணமாக இருப்பது என்பது நம்முடைய முழு ஆழ்தன்மையையும் குறிக்கிறது.
That will only take place when he comes.
அது அவர் வரும்பொழுது மட்டுமே
Nobody, not even Paul was like Christ.
அவரும் கூட கிறிஸ்துவைப் போல இல்லை.
But we can walk as he walked which is our conscious steps that we take are in his footsteps.
அவர் நடந்தது போல நாம் நடக்க முடியும். அதாவது நாமாவே நன்றாக அறிந்து அவருடைய அடித்தோடுகளில் நடக்கிறோம் அல்லவா அதுதான்
And there we need to understand the difference between being tempted and sinning.
இந்த இடத்திலே சோதிக்கப்படுவதற்கும் பாவம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Jesus was tempted.
இயேசு சோதிக்கப்பட்டார்.
Hebrews 4:15 says he was tempted in every point as we are.
எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார்.
Not only the three temptations mentioned in Matthew 4.
மத்தேயு 4 சொல்லப்பட்ட அந்த மூன்று சோதனைகள் மட்டுமல்ல.
There are thousands of temptations.
ஆயிரக்கணக்கான
He was tempted in every point as I am tempted. It must be thousands.
நான் சோதிக்கப்படுவது போலவே அவரும் சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான சோதனைகள் இருக்க வேண்டும்
and he never sinned
ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை
so we see from that Hebrews 4:15 that temptation and sin are different
ஆகவே இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் எபிரேயர் 4:15 பாவமும் சோதனையும் வித்தியாசம்
so we need to understand how does temptation come
ஆகவே சோதனை எப்படி வருகிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும்
how do you get tempted
நீங்கள் எப்படி சோதிக்கப்படுகிறீர்கள்
if I know how I am tempted then I know how Jesus was tempted
நான் எப்படி சோதிக்கப்படுகிறேன் என்பதை அறிந்திருந்தால் இயேசு எப்படி சோதிக்கப்படுவார் என்பதை நான் அறிந்திருப்பேன்
because it says he was tempted like me
ஏனென்றால் என்னைப் போலவே அவரும் சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது
I didn't live 2000 years ago to ask him how he is tempted
2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்திருந்தால் அவரை பார்த்து நீங்க எப்படி சோதிக்கப்பட்டீங்கன்னு
கேட்கலாம் but I've got Hebrews 4:15 that tells me he was tempted like me
ஆனால் என்னைப் போல அவரும் சோதிக்கப்பட்டார் என்பதை
in every point
4:15 எல்லா வருஷத்திலும்
And I say, okay, all I need to find out is how I am tempted. And he was tempted the same way. So, I find, without going into theological language, let's talk in a practical way. I am tempted by a thought coming into my mind.
நான் மனதிலே வரக்கூடிய ஒரு எண்ணத்தினாலே சோதிக்கப்படுகிறேன்.
That's how you are tempted also.
அப்படிதான் நீங்களும் சோதிக்கப்படுகிறீர்கள்.
In any area, it may be a thought concerning a brother, a bad thought.
ஒரு சகோதரனை குறித்து தான ஒரு கெட்ட எண்ணம்.
It may be a lustful thought because you saw a picture or an immodestly dressed woman or something like that.
ஒரு படத்தை பார்த்ததனாலே ஒரு ஆபாசமான விதத்திலே யாரை நினைக்கிற ஒரு இதை பார்த்தா ஒரு எண்ணம் வரலாம்.
It may be a covetous thought because you thought of making some money somewhere.
இங்கே ஒரு தடவை பணம் சம்பாதிக்கலாம் என்றதான ஒரு எண்ணம்.
There are so many types of thoughts. It may be a fearful thought because of some fear or anxiety about the future.
எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்றதான ஒரு பதஷ்டம், ஒரு பயம்.
Maybe a jealous thought when you saw God mightily using or blessing somebody else.
யாரோ ஒருவரை தேவன் வல்லமையாக பயன்படுத்துனால அவரை பார்த்து வரக்கூடிய ஒரு பொறாமையின் எண்ணம்.
Or that God has blessed somebody materially in some wonderful way and a little jealous thought comes into your mind.
அல்லது யாரோ ஒருவரை பொருளாதார ரீதியில் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அபரிமிதமாக அதை பார்த்து ஒரு பொறாமையின் எண்ணம்.
Temptation.
ஒரு சோதனை.
It's like a bird flying over my head.
அது தலைக்கு மேலாக ஒரு பறவை பறப்பது போல.
It's here and it's right flying.
இதால சப்ளை பண்ணுது போயிடுது.
That's temptation.
இதுதான் சோதனை.
You can never stop it.
அதை ஒரு காலம் நீங்க நிறுத்த முடியாது.
Till the end of your life you'll be tempted.
வாழ்க்கையின் முடிவு வரை நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள்.
Till the end of Jesus life he was tempted.
இயேசுவுடைய வாழ்க்கை முடிவு வரை அவர் சோதிக்கப்பட்டார்.
In Gethsemane he was tempted.
கெத்செமனேயிலே
that was his last day.
அதான் அவருடைய கடைசி நாள் பூமியில்.
He was tempted not to drink the cup.
அந்த பாத்திரத்தை எப்படியாவது பணம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லி சோதிக்கப்பட்ட.
The father wanted him to drink it.
பிதாவான அவரை குடிக்க வேண்டும்.
He was tempted not to drink it.
அதை குடிக்க வேண்டாம் என்று
அவர். The thought came into his mind.
அவருடைய மனதில் எண்ணம் வந்தது.
Don't drink it.
அதை குடிக்காதே.
He battled.
நீ அதை போராடி எதிர்.
Cried out to God.
அவர் தேவனுக்கு கதறி அழுதார்.
And drank it.
அவர் குடித்தார்.
He didn't sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
To be confused about God's will, that's not sin. Father, you want me to drink this cup? I don't know. Is there some other way? There's no sin in that. Don't let the devil condemn you for being perplexed and confused about God's will. Jesus was also perplexed.
இயேசு சில சமயத்திலே இப்படி ஒரு குழப்பமான நிலையில வந்திருக்கார்.
That's part of the limitation of our flesh.
அது நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வரம்.
And we'll be tempted.
நாம் சொல்லி
till the last day Jesus was tempted, till the last day of your life on earth you'll be tempted.
இயேசு தன்னுடைய வாழ்வின் கடைசி நாளிலே சோதிக்கப்பட்டது போல நாமும் இந்த கடைசி நாள் வரை
till the last day of your life on earth thoughts will come into your mind which are not godly thoughts.
உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை தேவ பக்திக்கு ஒத்திராத எத்தனையோ எண்ணங்கள் உங்களை வந்து தாக்கும்.
Even if you live to 100 years old, you'll get thoughts in your mind.
இன்னும் நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து உங்களை சந்திக்கும்.
That is not sin.
அது பாவம் அல்ல.
That is temptation.
அது சோதனை.
When does it become sin?
எப்பொழுது அந்த சோதனை பாவமாக மாறுகிறது?
When this bird decides to make a nest in my hair.
அந்த பறக்கிற அந்த குருவி இங்கே ஒரு பெரிய கூட்டை கட்டுவதற்கு தீர்மானித்து அங்கே உட்கார்ந்து கூடு கட்டுகிறதா?
And you know how these birds make their nests?
இந்த குருவி எல்லாம் எப்படி கூடு கட்டுதுன்னு உங்களுக்கு பாத்துருக்கீங்க?
They'll bring one little twig and put it there.
சின்ன ஒரு நாரை கொண்டாந்து இங்க வைக்கும்.
That's it. Okay, keep it.
சின்ன நாரை அங்கே இருக்கு.
சின்ன
தேங்காய்.
I've sinned. As soon as I've allowed that first twig, it's not yet a full nest, but I've allowed it. I say, okay, sin has come.
அந்த சின்ன ஒரு செரிந்த ஏக்கலே அல்லது ஒரு சின்ன வைக்கோல் போல ஒரு சின்ன சராய் அதை கொண்டு நீங்க வைக்கும் போதே நான் அதை அனுமதிச்சு அப்படியே நான் பார்க்கேன்.
If I leave it like that, it will become a full nest and I'll become a terrible sinner. It'll come out in angry words, it'll come out in adultery, it'll come out in so many ways. The full nest is there now. How do I overcome sin? When that bird brings the first twig, thinks that my head is a nice place to have make a nest, I throw it away. I say, I don't want that.
நல்ல தலையா இருக்கே பரவாயில்ல கூடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தலையை கொண்டாந்து விட்டு போதே அதை வேண்டாம் தூக்கி எறிஞ்சது.
Can you stop the birds from flying over your head?
உங்க தலைக்கு மேலே பறவைகள் குருவிகள் பறப்பதை தடுக்க முடியுமா?
Nobody.
யாரும் தடுக்க முடியாது.
Can you stop them from putting a twig in your hair?
உங்க தலை ஒரு சின்ன கிளைய கொண்டாந்து வச்சு நிறுத்த
முடியுமா? You can throw it off immediately.
உடனே தூக்கி எரிந்து விடும்.
So when it says in James 1,
யாக்கோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது
verse 15,
15ஆம் வசனம்,
when this desire has conceived, it gives birth to sin.
இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்.
First it speaks about being tempted in verse 14.
14ஆம் வசனத்திலே சோதிக்கப்படுகிறது குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
I want to paraphrase verse 14 like this. Temptation is like a desire pulling you.
நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். சோதனை என்பது ஒரு ஆசை உங்களை இப்படி இழுக்கிறது.
Like a tug of war.
ஒரு கயிறுத்தல் போட்டி போல.
Pulling you.
உங்களை இப்படி இழுக்கிறது.
And the more you have yielded to that sin, there are more people standing on the other side pulling it. That's why the pull becomes stronger.
நீங்கள் எங்களுக்கு அதிகமாக அந்த இழுப்புக்கு உங்களை விட்டுக் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமானவர் அங்கே நின்று அதை இழுத்துட்டே இருக்காங்க. ஆகவே அந்த இழுப்பை நீங்கள் அதிகமாக உணர்கிறீர்கள்.
But feeling that pull, that's not sin.
ana iluppai neengal unarugireengal adu paavam alla.
If you feel attracted to money, that's not a sin.
Panathin mel irukapadugireengal aduve paavam alla.
And you look at a pretty girl and say she's pretty, that's not a sin.
Oru alagana striyai paathu alaga irukkaala endru sonna adu paavam alla.
See, if a girl is pretty and you say no, she's ugly.
Oru alagana oru pen varudhal avale paathu illa athinga irukka endru sonnudhu,
that's a lie.
Adhu poi.
Telling a lie is not good.
Poi solradhu nalladhu.
But if I admire that beauty, I don't have to do anything more. I begin to admire it.
அடல அந்த அழகை உள்ளத்தில் மிச்சிக்குள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அழகை இச்சிக்கும் பொழுது,
when the first twig has come,
அந்த முதல் தேங்காய் இச்சேன்,
then it's pretty soon the twigs start coming.
உடனடியாக மற்ற சின்ன சின்ன,
you got to be very careful right there.
நாம் அங்கேயே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
Because these birds find other birds to come and cooperate with them, and pretty soon your head is
coming.
So we got to be careful when that pull comes. I can't avoid that pull, but I resist it. It's very easy to fall. Man's weakness is seen in the ease with which he falls.
ஒரு மனிதன் எவ்வளவு எளிதாய் விழுகிறானோ அதிலே அவருடைய பலவீனத்தை நாம் பார்க்கலாம்.
We are so weak.
நாம் மிகுந்த பலவீனமானோம்.
In many areas.
நிறைய பகுதிகளில்.
It's not just in the matter of sex.
செக்ஸ் என்ற பாலியல் பகுதியில் மட்டுமல்ல.
Money.
பணம்.
How quickly we delight in getting money.
பணம் கையில வந்து எவ்வளவு தூரம் நம்ம சந்தோஷப்படுறோம்.
There's a delight there. There's nothing wrong in taking it.
பணத்தை பெறுவதிலே தவறு இல்லை, ஆனால் அதில் இருக்கிற மகிழ்ச்சி.
But to find my delight not in the Lord but in money, there's something wrong in that.
தேவனிலே மனமகிழ்ச்சியாயிராமல் பணத்திலே மனமகிழ்ச்சியாயிருக்கிறதுதான் பாவம்.
To go and receive your salary in the first of the month from the office, what's wrong in that?
மாசம் 1ஆம் தேதி ஆயிச்சு நான் போய் ஆபீஸ்ல சம்பளம் வாங்குறதுல தப்பு இருக்கா?
Somebody gives you a gift which you didn't look for, you receive it. There's nothing wrong.
நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெகுமதி யாராவது கொடுக்கறாங்க,
அது பட்டு to look for it and expect it may be wrong.
அது குறுபாலா எதிர்பார்த்தது தவறு.
But you didn't expect it.
ஆனா நீங்க அதை எதிர்பார்க்கவில்லை.
You got it.
உங்களுக்கு கிடைத்தது.
Take it.
எடுத்துக்கொள்ளுங்க.
But to find your delight in it.
ஆனா அதுல மனமகிழ்ச்சியா இருப்பது.
Maybe you're in great need.
உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது.
And this money came and just met your need.
அந்த நேரத்துல அந்த பணம் வந்து உங்களுடைய தேவையை சந்தித்தது.
Yeah. Be thankful to the Lord.
ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள்.
Even there don't find your delight in the money. Lord, what a good father you are. Here I was in this great need. All of a sudden you have provided it. We have to be careful that our delight is in the Lord. Otherwise we can sin. Find a delight in money is like a little twig in the hair. These things are all going to pass away. God has called you to be a creature of eternity.
நித்தியத்துக்கேற்ற ஒரு சிஷ்யா இருக்க முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
Don't find delight in something earthly like a dog who's got a bone. Ah, I got a bone.
நாய்க்கு எலும்பு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல பூமிக்குரிய காரியங்களில் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிச்சுன்னா அதுல அப்படியே நீங்க அதுலயே தெளிச்சு போய் விட வேண்டாம்.
God hasn't called us to delight in money like a dog delights in a bone.
ஒரு நாய் எலும்பு துண்டிலே சந்தோஷமா இருக்கிறது போல நாம் பணத்திலே சந்தோஷமா இருக்க முடியாது தேவனை அழைக்கும்.
You are called to be a creature of eternity.
நீங்கள் நித்தியத்திற்கேற்ற ஒரு சிஷ்யா இருக்க முடியாது தேவனை அழைக்கும்.
Don't ever descend from there to become a creature of earth.
அங்கிருந்து பூமிக்குரிய சிஷ்யாய் மாறுவதற்கு நீங்கள் ஒரு காலம் இறங்கி விட வேண்டாம்.
We use earthly things like Jesus.
இயேசு இப்போ பூமிக்குரிய கரங்களை பயன்படுத்துது.
Do you remember what Jesus said?
இயேசு என்ன சொன்னார்
தெரியுமா? I come from heaven.
நான் பரத்திலிருந்து வந்திருக்கேன்.
Going back to heaven.
நான் பரத்துக்கே போகுவேன்.
Here for a short while.
நான் இங்கே குறுகிய காலத்துக்கு தான் இருக்க போகிறேன்.
It's like if I get into a train to Delhi.
நான் டெல்லிக்கு ட்ரெயின்ல போகிறேன்.
I'm from Bangalore.
Bangalore.
Got into a train.
ட்ரெயின்ல போயிருக்கேன்.
Going to Delhi.
நான் டெல்லிக்கு போறேன்.
This train is not my home.
இந்த ட்ரெயின் என்னுடைய வீடு அல்ல.
If I take that attitude, I'm not going to spend my life complaining if the cushions are not very clean or things like that. I'm going to Delhi. There's only a short while. And I'm called to be a creature of eternity.
I've
got to make sure that these earthly things don't tempt me and make me sin.
I'll
take this matter of pride.
பெருமை என்ற காரியம்,
ஸ்பிரிச்சுவல் பிரைட்,
ஆவிக்குரிய பெருமை,
தட் இஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் விச் ஷோ அஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஹவ் வீக் வி ஆர்.
நாம் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் என்பதை மற்ற எந்த காரியத்தை காட்டும் இந்த பெருமை நமக்கு.
மேபி ஆஃப்டர் சம் வைல் யூ பிகம் எ லிட்டில் ஸ்ட்ராங் டு ஓவர்கம் செக்சுவல் சின்.
பாலிய இச்சி மேற்கொள்வதற்கு, பாலியல் பாதி மேற்கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் வலிமையான.
And maybe you been wholehearted and even overcome the love of money.
நீங்க இன்னும் அந்த குறியீட்டையும் இல்லாம இருந்து பணத்தை மேற்கொண்டு விட்டீர்கள்.
But
ஆனால்
pride, boy, that's so difficult to overcome. Spiritual pride especially, so difficult to overcome.
பெருமை, அதிலும் ஆவிக்குரிய பெருமை என்பது அது மேற்கொள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
Have you had experiences like this where you had unusual grace for something that you wanted to do for the Lord?
நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு ஒரு அபரிமிதமான அல்லது வழக்கத்துக்கு மாறான கிருபை
கிடைத்தது. It went way beyond what you expected.
நீங்கள் எண்ணி பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக செய்து விட்டீர்கள்.
And you begin to take a little bit of the credit for it.
அதற்காக இது நான் எனக்கு இந்த சகம் என்று சொல்லி நீங்க அதனுடைய மதிப்பை கேள்வி.
You forgot the word which says what have you got that you did not receive.
நீ பெற்றுக்கொள்ளாதது எதை நீ வைத்திருக்கிறாய் என்ற வார்த்தையை வந்து மறந்து விட்டீர்கள்.
That's happened to me at times.
எனக்கு அது நடந்திருக்கிறது சில சமயங்களில்.
I thank God that pretty quickly the Holy Spirit convicts me about it. Within a minute almost.
ஒரு நிமிஷம் கூட அதுக்குள்ள ஆவி என்ன உணர்த்திடுகிறார்.
Weep before God. See, God, I am so weak. That was such a small wind and I fell down. I'm supposed to stand in a storm and a little wind pushed me down. God, help me. That Jesus wouldn't have reacted like that. See, if you weep immediately before God, every time you fall, nobody else knows about it. Weep before God. God sees that you are really serious about overcoming sin.
Now,
different areas like that. But temptation is different from sin. Then I want to show you something more about the difference between consciously committing sin and falling into sin.
பாவத்திலே விழுவதற்கும் நாம் மனமுகந்து பாவம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
In 1 John chapter 3,
ஒன்றியவன் 1 ஆம் அதிகாரம்,
it says here about verse 9,
ஒன்பதாம் வசனம்,
that no one who is born of God practices sin.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
Now in some translations it says no one who is born of God commits sin.
சில மொழிபெயர்ப்பிலே தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு.
Committing is an action.
செய்வது என்பது ஒரு கிரியை.
Practicing is practice. Frequently falling.
செயல் என்பது வேறு, அதையே பயிற்சி செய்வது என்பது விழுந்துகொண்டே இருப்பது.
This is committing.
நடவடிக்கை வழக்கம்.
And in the Greek language in which the New Testament is written, there is a verb for something that happens once and a verb for something that's going on happening.
கிரேக்க பதம் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி, அதிலே இரண்டு சொற்கள், வினை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு முறை நடக்கிற செயல், நடந்து கொண்டே இருக்கிற செயல், இரண்டுக்கும் வித்தியாசமான வினை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
Like I sit down,
நான் உட்கார்ந்து விட்டேன்.
Or I'm running,
நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
One is continuous.
ஓடிக்கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு செயல்.
One is something that happens once, I fell down or something like
that. நான் விழுந்தேன் என்பது ஒரே முறை.
So here it's speaking about something continuous.
இந்த இடத்திலே தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற காரியம்.
No one who is born of God practices sin.
தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலேயே அவன்
இருக்க மாட்டான். Because God's seed abides in him.
ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ள தரித்திருக்கிறது.
And he cannot keep on sinning like that.
அவன் இப்படி பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான்.
Because he is born of God.
ஏனென்றால் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான்.
He's not born of God, he may keep on sinning. And he says, that is how, verse 10, you distinguish between the children of God and the children of the devil. So how do you find out who are the children of God and who are the children of the devil in your church? It's not those who shout loudest or pray hallelujah, say hallelujah or pray loudest. You've got to follow scripture. Who are the ones who are keeping on sinning? And who are the ones who stop keeping on sinning? So that's the difference. And there it speaks about sin which you know consciously. But there is also another type of sin where which you don't consciously do, you fall into it.
இன்னொரு விதமான பாவம் இருக்கிறது, அது நீங்கள் அதிலே விழுந்து விடுகிறீர்கள், நீங்கள் மனமாக செய்வதில்லை.
It's all here in scripture. Chapter 2 verse 1.
இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
I'm telling you these my little children that you should stay away from, that you should stop sinning.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
So what is now, remember, John is writing this after 65 years of being a Christian. This is not theory.
இது ஒரு கோட்பாடு அல்ல. யோவான் இயேசு கிறிஸ்துவை மாற்றணும் 65 ஆண்டுகள் கழித்து எழுதுகிறார்.
I really admire John.
நான் உண்மையிலேயே யோவானை பார்த்து வியக்கிறேன்.
He decided. He said, I better wait 65 years before I write a book lest I write something wrong.
நான் தவறாய் ஒன்றை எழுதுவதற்கு 65 காத்திருந்து பிறகு எழுதட்டும் என்று தீர்மானித்து அவர் எழுதியிருக்கிறார்.
Now I wrote it long before I finished 65 years of being a Christian.
நான் கிறிஸ்தவனாய் 65 ஆண்டுகள் இருப்பதற்கு முன்பதாகவே நான் எழுத ஆரம்பித்தேன்.
But then of course I wrote it, I'm only writing what somebody else has written.
ஆனால் நான் ஏற்கனவே யாரோ ஒருவர் எழுதியதை தான் எழுதியிருக்கேன்.
But he was writing doctrine.
ஆனால் அவரோ உபதேசம்
எழுதுகிறார். I'm not saying all of you have got to wait 65 years before you write an article.
ஆகவே நீங்கள் எல்லாருமே ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னா, ஒரு பெரிய பகுதி எழுதணும்னா 65 வருஷம் காத்திருக்க சொல்லி நான் சொல்ல.
But John was very careful. He said, I better write something which I've proved for years is true.
இத்தனையோ ஆண்டுகள் அது உண்மை என்று நான் நிரூபித்த வரைக்கும் ஒன்றை எழுதுகிறது.
That was important because all over the world millions of people are going to follow that for 2000 years.
அது மிக முக்கியம். ஏனென்றால் உலகம் முழுதுமாய் லட்சக்கணக்கான மக்கள் இதை பின்பற்ற போகிறார்கள்.
Our words are not so important because millions of people are not going to follow my words for 2000 years.
என்னுடைய வார்த்தைகளை லட்சக்கணக்கானவர்கள் 2000 ஆண்டுகளாக பின்பற்ற மாட்டார்கள். ஆகவே என்னுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம் அல்ல.
So John waited and proved whether these things are practicable for 65 years and then wrote down.
ஆகவே இவைகளெல்லாம் நடைமுறைக்கு ஒத்ததா, வாழ முடியுமா என்பதை நிரூபித்து 65 ஆண்டு நிரூபித்து
65 years after the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு 65 ஆண்டுகள்.
He says, little children, let me tell you something.
என் பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன்.
Don't sin.
பாவம் செய்யாதீர்கள்.
That's possible.
அது முடியும்.
My little children,
என் பிள்ளைகளே,
from 65 years experience I'm telling you, it's possible to live a life where you don't sin.
நான் 65 ஆண்டுகள் வாழ்ந்து அனுபவத்திலே சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும்.
But that's not the end of the story.
ஆனால் அதான் கதையுடைய முடிவல்ல.
If anyone sins, we have an advocate with the Father, Jesus Christ the righteous.
ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து.
That's the other side of the coin. The other side of the coin is, from 65 years of experience, I can also tell you that we may sin. So, not செய்துவிடுவோம், செய்யலாம். So, செய்துவிட முடியும். Okay, that's all right. The two sides to the coin.
நாணயத்துக்கு இரு பக்கங்கள்.
And if you preach only one side, you are preaching a wrong doctrine.
நீங்கள் ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்கள் பிரசங்கித்தால், நீங்கள் தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறீர்கள்.
Don't sin. I'm writing to you not to sin.
பாவம் செய்யாமல் இருங்கள்.
That is our message.
இதுதான் நம்ம செய்தி.
Now don't, you know, supposing he had made the first sentence first, supposing we read this the other way.
நாம் இதை இப்படி வாசித்தோம் என்றால் அதாவது
supposing we read it like this
நாம் இப்படி வாசிக்கிறோம் வச்சுக்கோ
my little children
என் பிள்ளைகளே
if anyone sins
ஒருவன் பாவம் செய்வானால்
we have an advocate with the father
நாம் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு நீதிபரர்
but I am saying to you don't sin
ஆனால் நான் சொல்கிறேன் பாவம் செய்யாதே
you see a difference in that
ஒரு வித்தியாசம் பாக்குறீங்களா?
I have just put the second sentence first and the first sentence second.
இரண்டாவது வாக்கியத்தை முன்னாடியே முன்ன முதல் வாக்கியத்தை.
But it makes a tremendous difference.
அது பெரிய வித்தியாசம்.
Because then you start with of course you will sin.
அப்பறம் என்னன்னா நம்ம பாவம் செய்வோம் அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம் வாழ்க்கையை.
You know like in coin there's heads and tails.
பூவா தலையா காசுல இருக்கும்.
So we have to see which is the head and which is the tail here in this verse.
இந்த வசனத்துல எது பூ எது தலை நம்ம பார்க்கணும்.
You don't start with of course we will all sin and we have an advocate with the father
amalam paam seivom appozhu namakku neethibaram
but we try not to sin
paam seiyam nadukka vechikka vendum
that's what everybody is preaching
idan ellarume prathayikkiraal
I say we are saying the same thing but we are putting the sentence a little different way like it is in the bible that's all
namu adhe dhan prathayikkiram anal vedhil irukkuradhu kuda andha vaakiyam maathi dhaan namu podrom
and that is heresy this is the truth
adhu durugulesham endral idhan sathyam
what is it don't sin
பாவம் செய்யாதீர்கள்
are you preaching perfection that you'll never sin
பாவமே செய்ய
மாட்டேன்
இல்ல
see the other side of the coin
நானே அடுத்து பக்கம் பாருங்க
if anyone sins we have an advocate
பாவம் செய்வானால நமக்கு பரிந்து பேசுறவர் இருக்கார்
let's preach it like that
அது இப்படி நான் பிரசங்கிப்பேன்
even little things like this scripture is very exact
the truth காரியத்தில் கூட வேத வசனம் மிகவும் சரியானதா இருக்கு
from 65 years of experience John knew what to write first.
65 ஆண்டுகால அனுபவத்திலே எதை முதலாவது எழுத வேண்டும் என்பதை யோவான் அறிந்திருந்தார்.
Thanks be to God who always leads us in victory.
கிறிஸ்துவில் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
We are not ignorant of Satan's scheme.
சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவே.
So, that is referring to a fall.
அது விழுதலை குறிக்கிறது.
Accidentally.
நாம் எதிர்பாராமல் விழுகலை
குறிக்கும். You're walking most of the time but sometimes you fall.
அநேக சமயம் நடந்து கொண்டே இருக்கும் சில சமயத்தில் விழுகிறோம்
get up immediately
because
Jesus is our advocate and
he is நமக்கு பரிந்து பேசுகிற நீதிபரராக இருக்கிறார்
then okay we have talked about this committing sin and falling into sin
அவர் பாவம் செய்வதை பற்றி பேசணும் பாவத்தில் விழுவதை பற்றி பேசணும்
now we want to talk about having sin that's the third thing
மூன்றாவது காரியம் பாவத்தை வைத்திருப்பது
As I said that's referring to many things in our life which are not like Christ.
கிறிஸ்துவுக்கு ஒத்திராத எவ்வளவு காரியங்கள் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறது பேசப்பட்டது.
In all of our lives there are many things which are not like Christ.
நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு ஒத்திராத எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது.
That's not a weakness that is sin.
அது பலவீனம் அல்ல அது பாவம்.
Don't ever call it weakness because you'll never seek to get victory over it then.
அது பலவீனம் என்று நீங்கள் அழைத்தால் அதிலே வெற்றி பெறவே மாட்டீர்கள்.
If you talk too much.
ரொம்ப நேரம் பேசுறது
unlike Jesus
yes we call
no I mean in conversation
nam romba neram
where you don't
nariya pesuru
and we don't let other people talk
matravula pesa vidrade kedaiyadu
then that's the sin
adhu or paavam
it's unchrist like
adhu kristu kottirada subham
and we must call it sin and get rid of it
nam adhu paavam endru alaithu adhai vittu nam vilagu
there are many other areas like that
idhu pola pala pagudigal irukkirathu
when you are young
நீங்கள் வாலிபராக இருக்கும்போது
an older brother will be able to see 100 things in you which are unchrist like
கிறிஸ்துவுக்கு ஒத்திராத 100 காரியங்களை ஒரு மூத்த சகோதரன் உங்கள் வாழ்க்கையில பார்த்திருப்பார்
and that's why it's a blessing to fellowship with such brothers because we get some light on ourselves
ஆகவே தான் அப்படிப்பட்ட சகோதரர்களோடு ஐக்கியம் வைப்பது நல்லது என்றால் நம்மிலே நாமே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்
that's the reason why the bible says submit to authority
ஆகவே தான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது
I mean many of your fathers don't you see so many stupid things that your little children do
சிறு பிள்ளைகள் செய்யற நிறைய தவறான காரியத்தை நீங்க பார்க்கிறது இல்லையா
and if they will listen to you can you imagine the number of foolish things they can be saved from
அவங்க மட்டும் நீங்க சொல்றதை கவனிச்சு கேட்டாங்கன்னா அவங்க எத்தனையோ புத்தீனமான காரியங்கள்ல இருந்து விடுதலை பெறலாம்
sometimes those children are so stubborn they won't listen to you
ஆனா அவங்க ரொம்ப மனங்கா கட்டுள்ளவங்க இருக்கிறதுனால அவங்க கவனிக்க மாட்டாங்க
then who is the loser
யார் இழந்து போகுது
they are the losers
அவர்தான் இழக்கிறவர்
we find lot of people young people like that in Christendom
கிறிஸ்தவத்திலே அநேக வாலிபர்கள் இப்படி இருக்கிறதை பார்க்கிறோம்
a lot of even elders who think they know everything
எல்லாவற்றையும் எனக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மூப்பர்கள் கூட
who are not humble enough to ask and say can I get a little advice on this
எனக்கு இதல கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவீங்களா என்பது கேட்கிறதுக்கு அவருக்கு தாழ்மை இல்லை
if we had that humility we could have saved our churches from a lot of confusion
இப்படிப்பட்ட தாழ்மை இருந்திருந்தா என்று சொன்னால் நம்முடைய சபையில் நடக்கக்கூடிய எத்தனையோ குழப்பங்கள்ல இருந்து நாம் விடுபட்டு இருக்க முடியும்
because there's so many unchrist like things in me
என்ன எவ்வளவோ கிறிஸ்து புத்திராத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குது
90% of our life we cannot see
நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள 90% பகுதியை நாம் பார்க்க முடியாது.
We can only see 10% of our life.
நம்முடைய வாழ்க்கையின் 10% மட்டுமே பார்க்க முடியும்.
I've seen this with many many people.
அநேக ஜனங்களிடத்தில் இதை பார்த்திருக்கிறேன்.
I've seen this as I've observed the growth of many believers in CFC in 28 years.
28 ஆண்டுகளாக CFC இல் உள்ளவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன்.
I have seen something so glaringly unchristlike in somebody. I say, how in the world doesn't he see it?
மத்த வெளிச்சமாய் கிறிஸ்து கொத்திராத காரியம் அவர்கிட்ட இருக்குன்றதை நான் பாக்குறேன். ஆனா அவங்க எப்படி இந்த உலகத்துல உணராம இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறேன்.
And I preach on it and he still doesn't see it.
அதை குறித்து நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா அவங்க அதை பார்க்க முடியல.
And if I preach on it 10 times and he still doesn't see it.
10 முறை பிரசங்கிச்சு ஆனா அவங்க அதை பார்க்க முடியல.
Then I realize two things.
அப்பொழுது நான் இரண்டு காரியங்களை உணர்ந்து கொண்டேன்.
God has to be merciful and give him revelation.
தேவன் தான் இரக்கமுள்ளவராக இருந்து அவருக்கு வெளிப்பாட்டை
கொடுத்தார். He sincerely does not see it.
அவர் உண்மையாலுமே உண்மையுள்ளவராக இருந்தும் அதை பார்க்க முடியல.
He is not consciously sinning.
அவர் வேண்டுமென்றே மனமோந்து பாவம் செய்வதில்லை.
God is merciful to him.
தேவன் அவருக்கு இரக்கமாக இருப்பாராக.
So I've got to be merciful to him too.
ஆகவே நானும் இரக்கமுள்ளவனாக இருப்பேன்.
He doesn't see it. It may be your wife.
உங்களோட மனைவியாக இருக்கலாம்.
Have you told your wife not to do something 10 times?
10 முறை மனைவி கிட்ட சொல்லிட்டீங்க, அதை செய்யாத செய்யாத.
And still does it the 11th time?
ஆனாலும் 11வது முறை செய்யறா.
Two lessons you need to learn.
நீங்கள் இரண்டு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
One, she doesn't see it.
அவள் அதை பார்க்க முடியவில்லை.
You say, but I've said it 10 times.
10 தடவை சொல்லிட்டேனே.
Maybe you said it 10 times.
நீங்க 10 தடவை சொல்லிருக்கலாம்.
But she doesn't see it.
ஆனால் அவள் அதை பார்க்கவில்லை.
And so you have to be merciful.
ஆகவே நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும்.
But the second thing is more important.
அல்ல, இரண்டாவது காரியம் மிக முக்கியமானது.
The second thing is more important and this is what you got to listen to.
இப்பொழுது நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் மிக முக்கியமான காரியம்.
You know what the second thing is?
இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா?
That if there are things like that in another person that he cannot see, there must be some things in me also which I cannot see.
மற்றவர்களிடத்திலே அவர்களாக பார்க்க முடியாத காரியம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொன்னால், என்னாலேயும் பார்க்க முடியாத சில காரியம் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது.
There must be something that my wife sees in me which I cannot see myself.
நானாக என்னுடைய வாழ்க்கையில பார்க்காத காரியம் என் மனைவி என் வாழ்க்கையில பார்க்க முடிகிறது.
That helps us to be merciful to other people.
இதுதான் மற்றவர்களிடத்திலே நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்கிறது.
Have you ever learned that second lesson?
இந்த இரண்டாவது பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா?
That's what God opened my eyes to.
இந்த காரியத்துல தேவன் என்னுடைய கண்களை திறந்தார்.
How in the world can't they see that?
ஐயோ, எப்படி என்னால பார்க்கவே முடியல அவங்க தவறு.
I thought maybe the Lord looks at me and says, how in the world this chap doesn't see it? He's been a believer 40 years, he still doesn't see it.
புள்ள ஆண்டவர் என்னைய பாக்கும்போது 40 வருஷமா இவன் விசுவாசியா இருக்கானே, எப்படி அவன் பார்க்காம இருக்கானே என்று ஆண்டவர் உங்களை சொல்லுவார்.
We are so blind.
நாம் அவ்வளவு குருடலா இருக்கோம்.
That's why I say the greatest mark of God's blessing is that he gives me light on myself.
ஆகவே தான் ஆசீர்வாதத்தின் பெரிய அடையாளம் என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு என் மீது வெளிச்சம் கொடுக்கிறார்.
That's why I have a passionate desire to get light on myself.
ஆகவே தான் நான் வெளிச்சம் பெற வேண்டும் என்னுடைய காரியங்களை குறித்து என்பதற்கு.
Because there's a huge area in my life
I
don't see.
நான் அதை பார்க்க முடியவில்லை.
And I'll tell you my brothers and sisters and my dear brothers that if you go along this way,
என் சகோதரர்களே, நீங்கள் இந்த வழியில் நடந்தால்,
admitting first of all that 90% of the unchristlikeness in your life you cannot see,
என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து புத்திராத 90% காரியங்களை நான் பார்க்க முடியவில்லை.
There are lots of things that other people see in you which are totally unchristlike.
மற்ற எவ்வளவு ஜனங்கள் கிறிஸ்துக்கு ஒத்திராத ஒவ்வாத சுபாவம் உள்ளதில் இருக்கிறதை பார்க்கிறார்கள்.
And you are a pain in the neck to them but they bear with you because they love you.
அவருடைய கழுத்தில் நீங்கள் லுகமாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அவர்கள் உங்களை தாங்கிக் கொள்கிறார்கள்.
You won't be so proud.
அதை அறியும்போது நீங்கள் அவ்வளவு பெருமை உள்ள இருக்க மாட்டீங்க.
You won't think you're such a wonderful spiritual person.
நான் நல்ல ஆவிக்குரிய மனிதன் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்கள்.
And you won't be thinking that you have to bear so much with other people because they have to bear so much with you as well.
ஐயோ, நான் தான் உங்களோட ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது நீங்க நினைக்க மாட்டீங்க, ஏன்னா அவங்களும் உங்க விஷயத்துல பொறுமையா இருக்காங்க.
Do you have a conflict with your fellow elders in your local church?
உங்களுடைய தல சபையில இருக்கிற சக மூப்பரோடு கூட உங்களுக்கு சிக்கல் அல்லது
an irritation in your heart?
உங்க உள்ளத்துல ஒரு எரிச்சல் ஏற்படுகிறதா?
You got victory to control your mouth.
இப்போ வாயில கட்டுப்படுகிற வாயில பேசக்கூடிய காரியங்களை வெற்றி பெற்றுவிட்டு.
So the fellowship is good between you brothers because you never open your mouth on that subject.
அந்த குறிப்பிட்ட பாடத்தை பத்தி நீங்க பேசுறதே கிடையாது. ஆகவே உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கு.
But the fellowship is not as good as it could be because in your heart you're always agitated about him.
ஆனா உள்ளத்துல ஒரு கிளர்ச்சி எழும்புகிற அப்படினா எந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய ஐக்கியம் அந்த மாதிரி இல்ல.
And the question in your mind is why in the world can't he see this?
உங்க மனதில் எழும்பக்கூடிய கேள்வி என்னன்னா ஐயோ ஏன் இதை நீங்க பார்க்க முடியல?
As long as you have that agitation in your heart, you are in unrest.
இவ்விதமான ஒரு கிளர்ச்சி உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இழைப்பாக இல்லாமல் இருக்கும்.
Even though you shut your mouth, your fellowship with your brother is not as good as it should be.
நீங்க வாயை மூடியிருந்தா கூட உங்களுடைய சக முப்புறவர்கள் கூட சகோதரனோடு கூட இருக்க வேண்டிய பிரகாரமா இந்த ஐக்கியம் இல்லை.
I'll tell you why he can't see it.
ஏன் அந்த சகோதரன் அதை பார்க்க முடியவில்லை என்று நான் சொல்கிறேன்.
For the same reason that you can't see 101 things in your life.
உங்களுடைய வாழ்க்கையில 101 காரியத்தை நீங்க பார்க்க முடியாம இருக்கல. என்ன காரணம்?
Exactly the same reason.
அதே காரணத்தின் மூலமா தான் அவரும் பார்க்க முடியும்.
We are proud.
நாம் பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
We are not poor in spirit enough.
நாம் போதுமான அளவு ஆவிக்குரிய எளிமில்லாதவர்களாய் இருக்கிறோம்.
The poor in spirit are those who are constantly aware of their own need.
ஆவிலே எளிமில்லாதவர்கள் யார் என்றால் தங்கள் சொந்த தேவையை அனுதினமும் உணர்ந்தவர்கள்.
The most you can be anointed with the most mighty anointing any man ever got.
இந்த மனிதனும் எப்பொழுதும் பெற்றாத வல்லமையான அபிஷேகத்தை நீங்கள் பெற முடியும்.
And you still will not be able to consistently proclaim God's word.
ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்.
You know, my experience in the last 28 years has been this with different brothers.
கடந்த 28 ஆண்டுகளாக பலதரப்பட்ட சகோதரரோடு கூட எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இதுதான்.
I hear a brother sometimes speak.
ஒரு சமயம் ஒரு சகோதரர் பேசுறத நான் கேக்குறேன்.
I say, boy, what an anointing there was on that message.
இவங்க சேகரி இவ்வளவு அபிஷேகம் இருந்தது.
And then I hear that same brother speak somewhere else a year later.
ஒரு வருஷம் கழிச்சு அதே சகோதரர் இன்னொரு இடத்துல பேசுறாரு.
And it's so flat and so dead. I say, when's he going to sit down?
அது ஒரு ஆழமற்ற மரித்து போன சீரியாச்சு. எப்படா அவர் உட்கார்வாரு?
And yet one year earlier I was hoping, I hope he doesn't sit down, I hope he continues.
ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது ஐயோ உட்காரமே இந்த பரவாயில்லையே
என்ன. It's the same person.
அதே ஆள்தான்.
He's not a sincere brother.
நல்ல உண்மையான சகோதரன் தான்.
Genuinely anointed.
உண்மையாலுமே அபிஷேகம் பெற்றவர்.
He's not one fooling around with sin and all that.
பாவத்தோடு விளையாடாத ஒரு சகோதரன்
தான். But he's not poor in spirit.
ஆவிலே அவர் எளிமை.
He's not seeking to get light on himself day by day.
அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கை குறித்து வெளிச்சம் வர முயற்சிப்பதில்லை.
So one day he's up to the mighty anointing.
ஒரு நாளிலே வல்லமை அபிஷேகத்தில் எழுந்திருந்தார்.
And most of the time he's in the valley.
அநேக சமயங்களில் அவர் பள்ளத்தாக்கிலேயே இருக்கிறார்.
Then after some time some powerful conviction comes to him in one conference meeting.
சில சமயத்திலே கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே உற்சாகக்கூடிய செய்தியை கேட்டு மிகவுமாய் அவர் குறித்து எழுகிறார்.
What's the solution? We are to dwell in being poor in spirit.
நாம் ஆவியின் எளிமையிலேயே நாம் வாசம் பண்ண வேண்டும்.
We have to acknowledge there's a whole lot of unchristlikeness in me.
உங்களிலே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
I know other people have to bear with me.
மற்ற ஜனங்கள் என்னை பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
I have to bear with them, but they have to bear with me too.
நானும் அவர்களை பொறுத்துக்கொள்கிறேன், அவர்களும் என்னை பொறுத்துக்கொள்ள வேண்டும்.
I know very clearly the areas in which I have to bear with them.
அவர்கள் காரியங்களை பொறுத்த விஷயம் அவர்களை பொறுத்த விஷயத்தில் என்னந்த விஷயத்தில் நான் அவங்களுக்கு பொறுத்திருக்கிறேன் தெரியாது.
But I am not aware of the areas in which they have to bear with me.
ஆனால் அவர்கள் என்னை குறித்த விஷயத்தில் என்னந்த விஷயத்தில் அவங்க பொறுத்துக்கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறியாமல்.
If I were aware of it, I'd have got rid of it.
நான் அதை அறிந்து கொண்டேனானால் அதை விடுதலை பெற்றிருப்பேன்.
But I am so blind.
ஆனால் நான் குருடனாய்
just like he's blind in some areas.
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் குருடனாய் இருக்கிறார்.
There's no lack of sincerity.
அங்கே உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது.
Your wife is a sincere lady.
உங்க மனைவி ஒரு உண்மையுள்ள ஒரு
but she sincerely doesn't have light.
ஆனால் உண்மையாலுமே அவளுக்கு வெளிச்சம் இல்லை.
Just like you don't have light.
உங்களுக்கு வெளிச்சம் இல்லாதே போல.
See, I'll tell you one area.
ஒரு பகுதி சொல்லுங்க.
I think most of us husbands
நம்ம நிறைய
don't have light, particularly Indian husbands. We don't have light on how little we help our wives at home.
வீட்டில் நாம் மனைவிக்கு வீட்டுக்காரங்களே எந்த அளவுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை.
In your Indian culture, the wife does everything at home.
இந்திய கலாச்சாரத்திலே மனைவி தான் வீட்டில் எல்லாத்தையும் செய்ய வேண்டும்.
The husband sits reading the newspaper with his legs up on the table.
புருஷன் கால்ல கால் போட்டு chair ல உட்கார்ந்து newspaper படி.
He is not sinning, he is not slapping his wife or hitting her or calling her a fool or any such thing.
அவர் மனைவியை வந்து புத்தியில்லாத பெண்ணை எல்லாம் திட்டிகிட்டி அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தில் சேர கிடையாது.
He just leaves her alone to sweat and perspire in the kitchen and the house. அவன்
வேர்த்து விறுவிறுக்கு அவ காரியத்தை செய்வதற்கு விட்டு விடுகிறார்.
We don't have light. Jesus would not be like that. But how long it takes for us to get light even on this one single area.
ஆனால் அந்த ஒரு சிறு பகுதியிலே வெளிச்சம் வருவதற்கு எவ்வளவு நாட்களாக
இருக்கும்? 100 messages and we still don't get light.
100 செய்தி கேட்டாச்சு ஆனா வெளிச்சம் வருவதில்லை.
We'll get it light and perhaps for the next one week we'll be doing something when we go home. I know that.
எனக்கு தெரியும் அடுத்த ஒரு வாரம் போய் கிச்சன்ல கொஞ்சம் என்ன உதவி செய்ய போறீங்க.
I'll tell you, we'll soon forget it.
சீக்கிரம் மறந்து போயிடும்ன்றது நான் சொல்றேன்.
We'll be back with the newspaper and our legs up on the table after.
நம்ம செய்தித்தாள் எடுத்து கால் மணி காலம் கூட படிச்சு தான் இருக்க போறோம்.
How do I know? Because I'm like that.
எப்படி தெரியும்? நான்
I find I take time to get light on a lot of things.
இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை வெளிச்சம் பெறுவதற்கு நேரம் பிடிக்கிறது.
And I say, Lord,
ஆண்டவரே,
I can be merciful to every Tom, Dick and Harry in the world.
ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் இரக்கமா இருக்கேன்.
Absolutely no problem because I find I'm taking so much time to get light on some small thing.
சின்ன காரியத்திலே வெளிச்சம் பெறுவதற்கு எவ்வளவு நாள் ஆகுது ஆண்டவரே? நானே இப்படி இருக்கேன்னா இப்ப மற்றவங்க நான் பொறுத்துக்கணும்.
For the last many years I can say this.
கடந்த அநேக வருஷங்களாக நான் இது
I have absolutely no problem in being merciful with anyone.
நான் யாரிடத்திலுமே இரக்கமா இருப்பதற்கு எனக்கு என்ன,
because I am getting so much light every day and it just humbles me constantly.
என்ன ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவு வெளிச்சம் வருகிறேன் அது தொடர்ந்து என்னை தாழ்மைப்படுத்துகிறது.
My brother,
சகோதரனே,
I want to encourage you to seek God for light on yourself.
உங்கள் மீது வெளிச்சம் பெறுவதற்கு நீங்கள் தேவனை தேடுங்க.
If we say we have no sin, 1 John 1:8, we are deceiving ourselves.
1 John 1:8, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம்.
Is there anybody here who will get up and say, I have no sin?
யாராச்சும் கை உயர்த்து நான் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியுமா?
I don't think there is a Christian like that in the world.
முழு உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லை என்று
will say.
இதை சொல்லக்கூடிய கிறிஸ்தவன்.
But I'll tell you how we are saying it. We don't say it with our lips. We are all saying we have no sin.
நாம் எல்லாருமே எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறோம்.
How?
எப்படி?
When we don't judge ourselves.
நம்மை நாமே நியாயந்திருக்காமல் இருக்கும்போது.
When we don't seek for light on ourselves.
நம்மிலே நாமே வெளிச்சம் தேடாமல் இருக்கும்போது.
When we're not getting any light on ourselves.
நம்மிலே வெளிச்சம் பெறாமல் இருக்கும்போது.
We act as though we have no sin.
பாவம் இல்லாதது போல நாம் கிரியை செய்கிறோம்.
You know, for example, this verse in 2 Thessalonians 2. It speaks, says that one mark of the Antichrist.
அந்திகிறிஸ்துவின் ஒரு அடையாளம்
என்னவென்றால், 2 Thessalonians 2:4.
2 Thessalonians 2:4. இரண்டாம் அதிகாரம் 4
He sits in the temple displaying himself as being God.
தேவனுடைய ஆலயத்திலே தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான்.
How many of you sit in the temple and show yourself as God?
உங்களில் எத்தனை பேர் ஆலயத்திலே உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று காண்பிக்கிறீர்கள்?
Nobody.
யாருமே.
Just wait a minute, I'll show you.
ஒரு நிமிஷம் பொறுத்துங்க, நான் காமிக்கிறேன்.
I'll show you how you do that.
நீங்க ஆனா வேறு விதத்தில் எப்படி செய்றீங்கன்னு நான் காமிக்கிறேன்.
God never makes a mistake.
தேவன் ஒருபோதும் ஒரு தவறும் செய்யாதவர்.
God never has to apologize.
தேவன் மன்னிப்பு கேட்க தேவையே இல்லை.
When was the last time you had to apologize to somebody for something wrong you did?
நீங்க செய்த தவறுக்காக கடைசியா நீங்க எப்ப மன்னிப்பு கேட்டீங்க?
When was the last time you apologized to your wife?
மனைவிட்ட நீங்க கடைசி எப்ப மன்னிப்பு கேட்டீங்க?
Or to some younger brother in the church?
அல்ல சகல ஊளே காட்டிலும் இளைய சகோதரத்துல போய் மன்னிப்பு
கேட்டீங்க? It's easy to apologize to the elders.
மூப்பர் முதியோர்களிடத்துல மன்னிப்பு கேட்டது ரொம்ப ஈஸி.
That is to sit in the temple and display yourself as God.
இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனைப் போல காண்பிப்பது.
I never make a mistake.
நான் தவறு செய்யறதில்லை.
How do you all know that?
உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியாது?
Because I never apologized to any of you.
நான் உங்களுக்கு யாருக்கும் மன்னிப்பு கேட்டதில்லை.
Have any of you heard me apologizing to you?
நீங்க யாராவது நான் மன்னிப்பு கேட்டதை பார்த்திருக்கீங்களா?
You say to all the people in your church?
உங்க சபையில சொல்லிருக்கீங்களா?
No.
இல்லை.
Young brothers, have you ever heard your elder brother apologizing to you?
வாலிப சகோதரர்களே, உங்க சபையில உள்ள மூத்த சகோதரர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா?
No.
இல்லை.
Why?
ஏன்?
Because he is God.
என்ன அவர் தேவன்.
God never makes any mistake.
தேவன் ஒரு தவறு செய்கிறவர் அல்ல.
You see how we don't have light on that?
இதை நாம் எப்படி வெளிச்சம் பெறாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா?
You thought you don't have the spirit of the Antichrist.
உங்களுக்கு அந்திக்கிறது நாம் இல்லை என்று நீங்கள்
This is the spirit of the Antichrist.
இதுதான் அந்திக்கிறது நாவி.
Lots of people have it.
அநேக ஜனங்களுக்கு இப்படி இருக்கிறது.
The man who is poor in spirit
ஆவிலே எளிமையுள்ளவர்
says God
ஆண்டவரே
I must be making so many mistakes.
நான் நிறைய தவறு செஞ்சிட்டு இருக்கோம்.
I must be hurting people in so many ways I don't even realize.
அட நிறைய பேருக்கு நான் எவ்வளவு
But because I'm surrounded by such wonderful brothers and sisters in the church, they don't tell me.
என்ன சொல்லுமா அற்புதமான சகோதர சகோதரர்கள் இருக்கிறவங்கலாம் அவங்க என்ன சொல்றது இல்ல.
They love me, they bear with me.
அவங்க என்னை அன்பு கொள்றாங்க, என்னை பொறுத்துக்கறாங்க.
God, please give me a little more light on myself so that they have to bear with me a little less and less and less each day.
ஆண்டவரே, அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை பொறுத்துக் கொள்ற விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 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 போறதுக்காக எனக்கு வெளிச்சம் தாங்க ஆண்டவரே.
Am I taking advantage of anyone in some way, Lord? Please show me.
ஆண்டவரே, ஏதாவது விதத்திலே நான் மற்றவர்களை சாதகமாக பயன்படுத்தி கொடுக்கிறேனா?
Am I imposing myself on someone?
அல்லது யார்கிட்டயாச்சும் போய் என்ன நான் திணிக்கிறேனா?
Am I making demands on people to make my life more comfortable?
என்னுடைய வாழ்க்கையை சௌகரியமாக்குவதற்கு நான் மற்றவர்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்கிறேனா?
There's a lot of that. I have certain demands because I want my life to be comfortable and it doesn't need matter if it inconveniences other people in many ways.
நிறைய விதத்துல மற்றவங்களுக்கு சௌரிய குறைச்சல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு சௌரியம் கிடைக்கணும்னு
சொல்லி. It's all sin. Let me call it S-I-N, sin.
பாவம். நான் இது பாவம் என்று அழைக்கட்டும்.
And if we live before God, He will show us.
நாம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்தால் அவர் நமக்கு
He will not show us in a way that condemns us.
நம்மை குற்றப்படுத்தத்தக்கதான விதத்திலே, சோர்ந்து போகத்தக்கதான விதத்திலே அவர் நம்மை காண்பிக்க மாட்டார்.
He will show us in a way where we can be cleansed.
நாம் சுத்திகரிக்கப்படத்தக்க விதத்திலே அவர் காண்பிப்பார்.
And day by day we can grow in likeness to Christ.
ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே வளர முடியும்.
And when we grow in likeness to Christ,
கிறிஸ்துவின் சாயலிலே வளர்ந்தால்
our ministry will be richer.
நம்முடைய ஊழியம் மிகவும் திரட்சியா இருக்கும்.
We can be very high in our standards in the church
sabile namde taram idu irundhadai
and still people will love us
analum janangal namai nesippar.
You would think that people would like to listen to a man who preaches a low standard. No, they will like to listen to a man who preaches the highest standard.
Jom kidana tarathai prasikkira manidhane dan janam nesippar enirilla illai indha uyartha tarathai prasikkiravale dan janam nesippar.
Because they say he preaches it with compassion.
Yenendral avar manadirukathodu kuda adai prasikkira.
That he is not talking a theory.
அவர் ஏதோ ஒரு கோட்பாட்டை இங்கே சொல்லுவதில்லை.
He sees his own need.
அவர் தன்னுடைய சொந்த தேவை அறிந்திருக்கிறார்.
Like I told you once one brother, I told him, brother, I think your problem is a love of money.
நான் ஒரு சகோதரத்திலே போய் உன்னுடைய பிரச்சனை பண ஆசைன்னு சொன்னேன்.
He said, no brother, thanks, I am free.
இல்லை சகோதரன், நான் வந்து விடுதலைப்பட்டேன்னு சொன்னார்.
I said, you must be better than me because I'm still struggling with it. I've been, believe, 40 years, I've been battling this 40 years, I'm still struggling.
I'm
peeling off layer after layer of this onion and I still find there are some more layers underneath. You think your eyesight, your eye, the way you look at women is perfectly pure? You got to fool yourself if you think that.
அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க.
You know what perfect purity is to look at a woman?
ஒரு ஸ்திரியை சுத்தமான பார்வையோடு பார்ப்பது என்றால் என்ன தெரியுமா?
The way Jesus looked at her.
இயேசு அவளை எப்படி பார்ப்பாரு?
Have you got there?
நீங்க அங்க போயிட்டீங்களா?
If not, you got to keep peeling off that onion.
அப்படி இல்ல என்று சொன்னா இன்னும் வெங்காயத்தை உரித்து கொண்டே இருக்க வேண்டும்.
If you are serious.
நீங்க சீரியஸா இருந்தா
about purity.
பரிசுத்தத்தை குறித்து சுத்தமா இருந்தா.
That's not a problem just for young people.
வாழ்களுக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனை.
Young people are trying to peel off the first layer of the onion.
வாழ்களும் வெங்காயத்தோட மேல இருக்க தோல் உரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க.
But no matter how old you are, there are layers there you got to peel off.
உங்களுக்கு எவ்வளவு வயதானாலும் அதுக்கு ஒரு பொருட்டல இன்னும் உரிக்க வேண்டிய எத்தனை தோள்கள் இருக்கிறது.
And when you get light on these things,
உங்களுக்கு இதிலே வெளிச்சம் கிடைக்கும் பொழுது,
how in the world can you be hard on people? It is impossible.
எப்படி நீங்கள் ஜனங்கள் மீது கடினமுள்ளவர்களாக இருக்க முடியும்?
How can you get up in the meeting and scold people and tell them why you like this and why you like that?
ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கூடுதல் எப்படி நீங்க ஏன்னு ஜனங்களை திட்ட முடியும்?
Because you can hear God saying to you, why you like this?
நீ ஏன் இப்படி இருக்கறன்னு ஆண்டவர் சொல்ற சத்தம் உங்களுக்கு,
your mouth will be shut.
உங்களுடைய வாய் மூடப்படும்.
That's how our anointing can become richer and richer.
இப்படி தான் நம்முடைய அபிஷேகம் இன்னும் அதிகமாய் மாறும்.
That's how we can have a word to sustain people.
இப்படி தான் சோர்ந்து போறவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்கு கிடைக்கும்.
Because we constantly acknowledge we have sin.
நமக்கு பாவம் உண்டு என்பதை தொடர்ந்து
நாம் we preach victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றியை பிரசங்கிக்கிறோம்.
And we say we may fall.
நாம் பாவத்தில் விழும் விழுந்துடுவோம் என்று சொல்கிறோம்.
And even when falling is becoming so rare in our life.
நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் விழுகிறது என்பது அரிதான காரியமாக மாறிவிட்டாலும் கூட.
And even where dirty dreams sort of are only once in a year now.
அசுத்தமான கனவு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருகிறது என்றாலும்.
Even then.
அப்பொழுதும் கூட.
Say, Lord.
ஆண்டவரே.
I have sinned.
நான் ஒரு பாவி.
Every day I have sin in my life.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு பாவம் இருக்கிறது.
In other words, I'm saying I'm not yet fully become like Jesus. That's
all. நான் என்ன சொல்ல போனா நான் இயேசு கூட இன்னும் மாறவில்லை.
So to live in the light of God means I'm getting more and more light on these unchristlike areas in my life.
தேவனுடைய வெளிச்சத்திலே வாழ்கிறேன் என்றால் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக காரியங்களிலே நான் இன்னும் அதிகமாக வெளிச்சம்.
You know, some things are not evil, but there are habits that we have developed.
சில காரியங்கள் தீமையான காரியங்கள் இல்லை, ஆனால் அதை நாம் பழக்கமாக பழக்கப்படுத்திக் கொண்டோம்.
You may have developed certain habits from childhood which you don't have light on.
சிறு பிள்ளையா இருக்கும் போது இருந்து சில பழக்கத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அதுல ஒண்ணு வெளிச்சம் கிடைக்கும்.
You got to think, is Jesus like that? I remember once a brother from a village, from one of our village churches, came one day to my home.
ஒரு நம்முடைய கிராம சபையிலிருந்து ஒரு சகோதரன் வீட்டுக்கு வந்தார்.
I don't remember when this was. It was quite a long time ago.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்ப எனக்கு ஞாபகம்.
And he had come for some, to do some, I don't know what he came for, interview or business or something in Bangalore.
Bangalore la interview ko edho or vela sambandhama.
So he came with a suitcase to my house.
I suitcase oda inge vittu vandar.
I welcomed him early morning.
Adhigalaiye na avara varavetten.
And he said, I want to change my dress and walk straight into my bedroom.
Na appa dress la maathunu solli nera enudaiya padukai arikku poitar nadandar.
No knocking, nothing. No finding out.
அதெல்லாம் உள்ள நெட்ட நடக்காது.
No finding out if my wife is sleeping there or anything. No.
என் மனைவி அங்க தூங்கிட்டு இருக்கலன்னு அதெல்லாம் கூட பார்க்க நேரா பெட்ரூம் நடக்க ஆரம்பிச்சது.
Okay.
Then
no, my fortunately my wife is not there. It was all right.
அது சும்மா என் மனைவி அங்க இல்ல.
I didn't get upset with him. I'm not upset with him even today.
அவர்தான் நான் மனதாங்க அடையல. இன்னைக்கு கூட நான் அவர் மீது மனதாங்க அடையவில்லை.
That's the way in the village. There are no doors in the villages. They just walk each other. Walk into each other.
நாம அப்படி தான் பண்றோம். கிராமத்துல ஒரு வீட்ல போனா கதவுலாம் இருக்கு. நேரா நடக்க.
So I don't believe he sinned.
Oh, paavam senjidara na nambala.
Definitely not.
Kandipa illa.
If I went and did that in somebody's house, it would definitely be sin for me.
Na yaar idigathumey appadi nadandhuruna kandipa adu paavam na.
See how the same thing is sin for me but not sin for another person.
Adu ore kaaryam na senja adu paavam innoru thavara senja.
You know that almighty God does not judge him, but he would judge me if I did that.
De sarva ullavada devan avara nyanjirukka mattar na senjana enna nyanjirukka.
We got to bear with one another.
Naam oruvarukku thaangikolla
vendum. Now there may be areas where he's got light but I don't have light also.
Illa pagiyila avar velicham pettirpaar ena naan velicham pettirukken.
He may be wondering why does brother Zach do this.
Yeah, thavar Zach idai seiraaru appo avar aathiri pettirpaar.
I don't have light.
Thulithu.
See if we recognize this.
Idhai naam arinjukonga.
We won't be so hard on other people.
Mattrulukku naam kadinamaa irukka maattom.
We will deal with external sin very seriously. I'm not saying that somebody commits adultery you treat it like that.
யாராச்சு உபசாரம் செஞ்சாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க இரக்கமா இருக்கலாம் சொல்லல.
Or comes and tells you a lie deliberately, that's serious.
வேணுமே ஒரு பொய் சொன்னா அது சீரியஸான காரியம்.
But I'm talking about a whole lot of areas where a person doesn't have light.
ஆனால் பல பகுதிகளிலே வெளிச்சம் பெறாத பகுதிகளிலே.
You have to say that's the way they grew up from childhood.
இப்படிதான் சிறு பிராயத்துல இருந்து வளர்ந்தாங்க.
25 years they did it like that. How they take time to change.
25 வருஷமா இப்படி வளர்ந்தாங்க. இப்ப அத மாத்தறேன்னா அது கொஞ்சம் டைம்
எடுக்கும். So we have to bear with them, but we have to teach them.
நாம் அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் நாம் அவர்களை போதிக்க வேண்டும்.
Not teach them in a irritated type of way. You can see when a preacher is irritated.
ஆனா ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்துல நம்ம பிரசங்கம் பண்ண கூடாது. ஒரு பிரசங்கர் எரிச்சல் ஊத்தும் நல்லா கண்டுபிடிச்சிடலாம்.
I have known times in past years where I could see I was irritated in the way I preached.
கடந்த காலங்களிலே நான் பார்த்தது நான் பிரசங்கம் பண்ற விதமே பார்த்தேன்னா எரிச்சல் அடைந்து பிரசங்கம்
பண்ணிருக்கேன். I was irritated not for myself but for the purity of the church.
Na yenakaga na erichalpadrana sabila parisuthram illai endradhukaga erichalpadrken.
There's a verse in James 1 which says the anger of man will never accomplish the righteousness of God.
Anal yakobile paathrom manidrudeya kobam devudeya neediya nadapikka mattadhe.
It's a wonderful verse in James 1. The anger of man can never accomplish the righteousness of God.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி.
If you want to accomplish the righteousness of God in the church, you're not going to accomplish it with anger.
நீங்கள் சபையிலே தேவனுடைய நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கோபத்தின் நிமித்தமா நடப்பிக்க
முடியாது. One help to get over that anger is to recognize that I have weaknesses too.
அந்த கோபத்தை மேற்கொள்வதற்கு ஒரு உதவி என்னவென்றால் எனக்கும் பலனங்கள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது.
I told you how it used to disturb me tremendously when people came late for a meeting in our church.
நம்முடைய சபையிலே ஜனங்கள் கூட்டத்துக்கு காலதாமதமாய் வந்தால் எனக்கு கஷ்டமா இருக்கு.
It doesn't disturb me anymore.
இப்பெல்லாம் எனக்கு அது ஒரு தொந்தரவை கொடுப்பதில்லை.
I say, well, maybe they don't have light on it. They don't take it seriously.
அவங்க அதை சீரியஸா எடுக்கல. அவங்களுக்கு அது வெளிச்சம் இல்ல.
It would disturb me if people didn't keep an appointment on time.
இந்த நேரத்துக்கு வரேன் சொல்லிருப்பாங்க, அந்த நேரத்துல வரலனா எனக்கு கொஞ்சம் உள்ள ஒரு கலக்கம் ஏற்படும்.
If I promised that I would go to some brother's house at 7 o'clock in the evening.
சாயந்தரம் 7 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன்னு ஒரு சகோதரர்
say some brothers invited us for dinner at 7 o'clock.
எங்க 7 மணிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு சகோதரர் கூப்பிட்டுட்டாங்க வந்துக்கோ.
I would be terribly disturbed even if he's the poorest brother in CFC. I would be terribly disturbed if I went there at 7:05.
ஒரு ஏழையான சகோதரன் CFC ல இருந்து வருது. கூப்பிட்ட ஒரு அவரா இருந்தா கூட 7:05 நான் அங்க போயிட்டேன்னா கூட ரொம்ப
பிகாஸ் ஐ சி கிரைஸ்ட் லைக்னஸ் இஸ் நாட் டு இன்கன்வீனியன்ஸ் அதர் பீப்புள் பட் பி கன்சிடரேட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ டோன்ட் கீப் தம் வெயிட்டிங் கோ ஆன் டைம்
என்ன கிறிஸ்துக்குள்ள சுபாவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் மற்றவர்களை குறித்து நாம் கருத்தின் உள்ளவர்களா இருப்பது அவங்களை நான் காத்துட்டு கூடாது காத்துட்டு வைக்க கூடாது ஐயோ வரலே வரலன்னு நான் சரியான நேரத்துக்கு போனோம்
பட் சம் பீப்புள் மே நாட் ஹேவ் லைட் ஆன் தட்
சிலருக்கு அதுல வெளிச்சம் இருக்காது
In the villages and all, they don't have watches. They stroll along whenever they like. And some people, even though they live in the cities and they've got watches, they've got the village mentality. We just walk along whenever we have time. Okay. That's the Indian stretchable time. You know, IST.
IST. India. நேரம் இழுக்க இழுக்க அது அப்படியே லேட் ஆகியே போயிட்டே இருக்கும்.
So we got to bear with that.
இதுல நம்ம பொறுத்துக்கொள்ள வேண்டும்.
Other people have to bear with me too.
மற்றவங்க இதை தாங்கிக் கொள்ள வேண்டுமே.
I learned driving in the military.
நான் வண்டி ஓட்டுறது மிலிட்டரியில இருக்கும்போது கத்துக்கொண்டேன்.
Anyone who drives with me discovers that pretty soon.
யார் கூட வண்டியில உட்கார்ந்து போறவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாங்க.
I'm trying to slow down.
மெதுவா ஓட்டுறதுக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு
இருக்கேன். It's getting better than it was a few years ago.
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டின ஸ்பீட விட இந்த ஸ்பீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
But still I drive and people at the back pump their heads and all that sort of thing.
அதனால நான் ஓட்ட போது பின்னாடி வரணும் டப்புன்னு மேல போய் நிக்கிறாங்க.
But it's getting better.
ஆனால் கொஞ்சம் சீராக போய்கிட்டு இருக்கு.
Less and less people are bumping their heads, so it's getting better.
மேல தள்ள புற்ற மக்களோட எண்ணிக்கை கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வருகிறது.
So we're not perfect.
நாம் யாரும்
போறோம். But I've learned that things which you have acquired from childhood just don't go away soon.
அவங்க சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள் அவ்வளவு எளிதாக மறைவதில்லை போவதில்லை நம்ம விட்டு.
Some people, for example, have got bad breath.
சில பேருக்கு வாயை திறந்து பேசுனது நாத்தம்.
They don't realize.
அவங்களுக்கு அது தெரியாது.
Even though they brush their teeth, they probably don't do it properly or something. That's bad.
அவங்க காலையில பல்லு விளக்கினாலும் சில சமயத்தில் ஒழுங்கா விளக்கிறது ஆனால் அவங்க உணர்வதில்லை.
Some people, when they speak, they spray saliva. They don't realize it.
சில பேர் பேசும்போது நம்ம கத்தி வந்து தொடர்ந்துட்டே இருக்கோம். எத்தி நிறைய மேல உங்கிட்டே இருக்கும்.
You've got to keep a little distant fellowship with them.
அவங்ககிட்ட ஐக்கிய விடுமா கொஞ்சம் தூரம் ஐக்கிய விடுங்க.
Don't get upset.
இதை குறித்து நீங்களா அப்செட் ஆக வேண்டாம்.
You got sin in you too.
உங்களுடைய வயிற்றிலும் பாவம் இருக்கு.
Maybe not spraying saliva, but something equally annoying to the other person.
ஒருவேளை நீங்க எச்சா அவர் மேல ஸ்ப்ரே பண்ணாம இருக்கலாம், ஆனா அதே போல வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க இருக்க முடியும்.
If we can rise from these meetings and completely stop judging others, your life will be a blessed life.
இந்த கூட்டத்தை எழுந்திருக்கும் பொழுது நாம் மற்ற யாரையுமே நியாயந்திருக்காமல்
I say, Lord, I judge other people in the areas where I am strong.
ஆண்டவரே எந்தெந்த பகுதிகளிலே நான் வலிமையா இருக்கிறனோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த பகுதியில் தான் நான் மற்றவங்களை
I am so blind to other areas where I am weak.
இந்த பகுதியில் நான் பலவீனமா இருக்கணும், அந்த பகுதியில் மற்றவர்களுக்கு பார்க்கும்போது நான் குருடனா இருக்கு.
Some people are afraid to acknowledge their limitations.
சில பேர் தன்னுடைய குறையை ஒத்துக்கொள்றதுக்கு பயப்படுறாங்க.
Very difficult to acknowledge that they've got any limitations in there.
சில குறையெல்லாம் என்ன இருக்குன்றதை ஒத்துக்கொள்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க.
They feel insecure.
அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டா பாதுகாப்பு இல்லாம போயிடுவோம்.
Why feel insecure?
ஏன்
I'm not saying we should continue to be like that.
அப்படியே தொடர்ந்து இருந்தாப்பா இருந்துட்டே இருக்கலாம்.
We must cleanse ourselves.
நம்ம நாமே சுத்தி இருக்க வேண்டும்.
But we have sin in us.
நம்மிலே பாவம் இருக்கு.
Don't be afraid of failure.
தோல்வியை குறித்து பயப்படக்கூடாது.
Some people are afraid of failure.
சில பேர் தோல்வியை குறித்து ரொம்ப பயப்படுறாங்க.
If you're afraid of failure, you'll accomplish nothing in your life.
உங்கள் வாழ்க்கையில தோல்வியை குறித்து பயப்பட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க மாட்டீங்க.
I have sometimes encouraged young people by telling them this.
சில சமயத்துல வாழ்க்கையில பாத்துட்டு சொல்லி உற்சாகப்படுத்துறேன்.
Young people, I have made hundreds of stupid mistakes in my life when I was young.
நான் வாழ்க்கையில இருக்கும்போது நூற்றுக்கணக்கான புக்கியமான காரியங்களை செஞ்சிருக்கேன்.
Even in the early days when we started building the church in Bangalore, I did a lot of stupid things.
ஆரம்ப காலத்துல பெங்களூர்ல வீட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட நிறைய புத்தியமான காரியங்களை செஞ்சிருக்கேன்.
I preached the truth but in very stupid ways.
நான் சத்தியத்தை தான் பிரசங்கித்து நானும் முட்டாள்தனமாய் பிரசங்கித்திருக்கேன்.
So badly that I don't even those tapes are here in Bangalore but we never circulate them.
அந்த கேசட் எல்லாம் இருக்கு ஆனா நான் யாருக்கும் கொடுக்கல அந்த கேசட்.
Because I am ashamed of the way I spoke.
நான் பேசின விதத்தை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன்.
There's no wrong doctrine there. The doctrine is all correct. What I preached 25 years ago, I stand by today. But the way I preached it, I'm ashamed. I don't want anyone to hear it. And I'm thankful that I don't preach like that today. And if you see something wrong in me, Five years from now you may not see it.
இப்பொழுது 5 வருஷத்துக்கு நீங்க அதை பார்க்க மாட்டீங்க.
It'll go.
அது போயிடும்.
Because I'm walking, I'm not standing still.
ஏன்னா நான் ஒரே இடத்துல நிக்கல, நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கேன்.
We're moving forward.
நாம் முன்னோக்கி செல்லுகிறோம்.
We should be moving forward.
நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும்.
Our ministry must become more and more glorious.
நம்முடைய ஊழியம் இன்னும் அதிகமாய் மகிமையாய் மாற வேண்டும்.
Your tapes next year of your message must be more glorious than this year.
இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் உங்களுடைய செய்தியுடைய கேசட்ல நீங்க கேட்கும்போது அதிக மகிமையாய் இருக்கும்.
Some brothers were good brothers 10 years ago.
சில சகோதரர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சகோதரர்கள்.
20 years ago.
20 வருஷம்
முன்னாடி. They are good brothers today.
இன்றைக்கு நல்ல சகோதரர்கள் இருக்காங்க.
But they're still in the kindergarten.
ஆனாலும் எல்கேஜிலேயே இருக்காங்க.
They're not evil. They don't go murdering people and robbing banks and things like that.
அவர் தீமை செய்யல செய்யவில்லை. அவர் வந்து பேங்க்ல கொள்ளையடிக்கிறது
கிடையாது. They just don't seem to get any more light on themselves.
அவர்கள் தங்களை குறித்து இன்னும் அதிகமா வெளிச்சம் பராமலே இருக்கிறார்.
What is the result?
அவருடைய விளைவு என்ன?
Their ministry is poor.
அவருடைய ஊழியமானது அது மிகவும் வறட்சியா.
They are anointed.
அபிஷேகம் மட்டும்.
20 years ago it was a cup which was full. Today it's a cup that is full.
20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப் நிறைஞ்சிருந்தது. இன்னைக்கும் அதே கப் நிறைஞ்சிருக்கு.
It should have been a lake by now.
இப்பொழுது அது ஒரு பெரிய ஏரியாய் மாறிட்டு வருது.
God fill me with the Holy Spirit.
ஆண்டவரே அபிஷேகத்தோட நிரப்பும்.
How much can God fill them? They are still a cup.
இன்னும் கப்பா இருக்கறனால எவ்வளவு நான் நிரப்புவா?
God fills them.
ஆண்டவரே நிரப்புறார்.
They are spirit filled believers but cup size.
ஆவியானவர் நிறைந்த சகோதரர்கள் தான் ஆனா கப் சைஸ் தான்.
So don't be satisfied just being filled with the Spirit. If God is not giving you more and more light on yourself, your capacity will never grow.
உங்கள் மீது அதிகமாய் தேவன் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் உங்களுடைய கொள்ளளவு அதிகரிக்காது.
I've used the illustration of an ice cube in a glass of orange juice.
ஒரு ஆரஞ்சு
or grape juice.
ஜூஸோ திராட்சை ஜூஸோ ஒரு டம்ளர்ல ஐஸ்
கட்டி or some type of juice that is so dark that you can't see beneath the surface.
அல்லது இது போல ரொம்ப அடர்த்தியான நிறம் உள்ளதான ஒரு ஜூஸ் இருக்கு. என்ன பார்க்க முடியாது.
Cube of ice there.
அங்கே ஐஸ் கட்டி உள்ள இருக்கு.
You can see only 10%.
அந்த ஐஸ் கட்டி மேலதுல 10% பார்க்க முடியும்.
That's all you can see of your life.
அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க பார்க்க முடியும்.
Don't think you're perfect.
நீங்க பூரணமானவங்க இல்ல.
There's 90% of you underneath that you cannot see where you're totally imperfect. That's where you have sin.
நீங்கள் பார்க்காத இன்னும் 90% உள்ள மறைஞ்சிருக்கு. அதுதான் பாவம்.
And me too.
நீங்க சொல்லலாம்.
Now the only way I can get light on that
is
if I can take a sharp knife and slice off that top 10%.
இப்போ மேலே தெரியற அந்த 10% அந்த ஐஸ் கியூப் அப்படியே கட்டில வெட்டி எடுத்துறேன்.
That means I deal radically with every area that is unchristlike that I can see.
அதுளுடைய பொருள் என்னவென்றால் நான் பார்க்கக்கூடிய பகுதியிலே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத சுபாவங்களிலே இடைப்படுவதிலே நான் மிகவும் தீவிரமா இருக்கிறேன்.
Whether it is driving too fast or something else which is not Christ like, I deal with it by God's grace. I deal with it. Or wasting people's time, I deal with it. I go home after every message I preach and judge myself and say, Lord, how did I do it? Show me.
And
deal radically with that 10%. What will happen? What will happen when you slice off that top 10% of the ice cube and throw it away? What will happen? Something that's hidden will come up. Ah. You get light on another 10% of your life. So just like the onion gets smaller and smaller, the ice cube gets smaller and smaller. If you're But till the end of our life, there will still be something of the ice cube underneath. And that is what we have to say, we have sin in us. But you can understand when John at the age of 95 says he has sin in him, and when I say I have sin in me, there's quite a difference.
Yoman
95 years of age,
95 aandugal kelthu enakkulle paam irukkirathu endru solvadharkum naan ippozhudhu enakkulle paam irukkirathu endru solvadharkum evlo vyathiyasam undu.
Both of us have sin.
Rendu perukkume paam irukku.
But his ice cube has become so small.
Ana avudaiya ice cube romba chinna aayidhu.
Mine is larger.
Enakku onnu perusa.
We will all have it.
நாம் எல்லாருக்கும் அது இருக்கும்.
But it should be getting smaller and smaller and smaller as we go along.
அதனால போக 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 சிறிதாய் கொண்டே
போகும். And gradually it will become easier and easier and easier for other people to fellowship with us.
கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஜனங்கள் நம்மோடு ஐக்கியம் வைப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும்.
And we will scold people less and less in the meeting.
கூட்டத்தில் நாம் திட்டுற காரியம் குறைஞ்சிட்டே போகும்.
And we will bless people more.
நாம் அதிகமாக ஜனங்களை ஆசீர்வதிப்போம்.
We will hit them less and feed them more.
நாம் கொஞ்சமா அடிச்சி நிறைய சாப்பிடுவோம்.
We will get irritated less.
நாம் கொஞ்சம்னா இருக்கடி.
We will be at rest more.
அதிகம் இழைப்பாடு.
We need to get light on ourselves.
நம்மிலே நாமே வெளிச்சம் பெற.
So that is what, that's why we're not afraid of failing. Okay, we made mistakes. Like I tell young people, I made mistakes. But I learned something. I try not to make the same mistake twice. But sometimes I've made it twice also. Sometimes I'm sorry to say I made it 10 times. But I want to learn. And if you have the desire to learn, I believe, and you ask God to give you more and more light on yourself, your ministry will become richer and richer and richer.
ஆண்டவரே அதிகமாக வெளிச்சத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள நீங்கள் முற்படும் பொழுது முடியாது.
And this tremendous temptation that all of us have with spiritual pride.
நம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பெருமை
You may not have spiritual pride when you come here and meet with other brothers who are way ahead of you spiritually.
நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களை காட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது உங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்காது.
Your problem is spiritual pride will be when you go back home and you are the most mature brother there at hometown.
நீங்க உங்க ஊருக்கு போய் அங்க இருக்கிற சகோதரர் நீங்க வளர்ந்த சகோதரா இருக்கும்போது உங்க பிரச்சனை
ஆகும். And there is nobody to speak to you.
உங்களுக்குள்ள பேசுறதுக்கு அங்க யாரு?
Like God is speaking to you right now.
இப்பொழுது தேவன் உங்களோட கூட பேசுறது போல.
Then there's danger of spiritual pride.
அப்பொழுதுதான் ஆவிக்குரிய பெருமை
அதிகமாக வருவதற்கு
நான் ஒன்றை சொல்லட்டும்.
You'll never have a problem with that a single day of your life if you walk in the light.
நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கலாம் இருந்தால் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட பிரச்சனை.
Because as you come in the light, God gives you light on yourself.
என்ன வெளிச்சத்துக்கு வரும்போது ஆண்டவர் உங்களை பற்றி வெளிச்சம் கொடுக்கிறார்.
How in the world could Isaiah be proud when he says, I am an unclean man, Lord, I am a man of unclean lips?
ஆண்டவரே நான் அசுத்தமான மனுஷன், நான் அசுத்த உதடுகளுடையவன் என்று ஏசாயா சொல்லும்போது எப்படி அவன் ஆவிக்குரிய பெருமை அடைய முடியும்?
You live in the presence of God. Okay, we make mistakes, that humbles us.
நாம் தவறு செய்கிறோம், அது நம்மை தாழ்மைப்படுத்துகிறது.
We get light on ourselves, that humbles us.
நம்மிலே வெளிச்சத்தை பெறுகிறோம், அதுவும் நம்மை தாழ்த்துகிறது.
And the Lord can lead us from one degree of glory to another.
தேவன் மகிமையிலிருந்து மகிமைக்கு நடத்த முடியும்.
Every one of us must be walking this way if you want to be an elder brother in the church.
சபையிலே மூப்பனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த வழியில் நடக்க வேண்டும்.
And the proof, one proof of it will be your fellowship with your fellow elders will become more and more glorious.
இதுடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால் உங்கள் சக மூப்பரோடு கூட உங்களுடைய ஐக்கியமானது மகிழ்வுதான் மாறும்.
You'll be less critical and less judgmental of people.
ஜனங்களை குறித்து நீங்கள் குறைவாய் குறை சொல்லுவீர்கள், குறைவாய் ஞானம் தீர்ப்பீர்கள்.
You'll scold them less.
குறைவாய் சுட்டுவீர்கள்.
You'll have more compassion.
அதிக மனதிற்கும் உங்களுக்கு.
And you'll want to lift people instead of hitting them.
நாம் ஜனங்களை அடிப்பதற்கு பதிலாக அவர்களை தூக்கி விட விரும்புகிறோம்.
It's more difficult to lift.
தூக்குவது ரொம்ப கஷ்டம்.
It's easy to hit.
அடிக்கிறது ரொம்ப ஈஸி.
And we'll find we choose the more difficult path because we want to bless them.
நாம் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புறதனாலே கடினமான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்.
We can always justify ourselves for the wrong things we do of hitting people, saying, yeah, Jesus also hit.
இயேசு அடித்தார் என்று சொல்லி நாம் ஜனங்களை அடிப்பதற்கு எப்பவுமே நாமும் ஒரு காரணம் தேடிக் கொள்ளலாம்.
But when you get light on yourself, you won't be looking to justify yourself.
ஆனால் உங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் வெளிச்சம் பெறும் பொழுது உங்களை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
You say, Lord, perhaps I'm hitting where you never would have hit.
நீ இருந்திருந்தால் அடித்திருக்க மாட்டேன், அந்த நான் அடிக்கிறான்.
But I'm trying to justify myself. Justifying ourselves is so common. And the more you justify yourself, the more you will not grow spiritually. And that's why it's going so slow. And that's why the anointing is not getting richer. Because you do something and then you justify it with saying Jesus did it.
ஏதோ ஒன்றை செய்துவிட்டு நீங்க இயேசு செய்தார் என்று நியாயப்படுத்துகிறீர்கள்.
Let's humble ourselves.
நம்மை தாழ்த்துவோம்.